கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நம்ம தியானிக்கு போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ரெடாம்ஷன் பை ஹங்கர். ரெடாம்ஷன் பை ஹங்கர், பசியினால் உண்டாகும் மீட்பு. ஆதியாகமம் 41:28 வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:28.
பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார்.
பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான், அது எல்லாமே நமக்கு தெரியும். ரெண்டு சொப்பனங்களை காண்கிறான். அவன் வந்து நதியிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வருகிறது. அது வந்து புல் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கேவலமும் அவலட்சணமான இன்னொரு 7 அந்த பசுக்கள் கைன் என்று போட்டிருக்கு. அது வரும்பொழுது அது வந்து இந்த புஷ்டியான பசுக்கள் எல்லாம் சாப்பிட்டுடுச்சு. பசு பசுவை சாப்பிடாது, ஏன்னா இது வந்து ஒரு ட்ரீம், இது ஒரு சிம்பாலிக்காக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் வந்து வீழ்ச்சிக்கிறான். அது மாத்திரமல்ல, அதன் பின்பு செழுமையான 7 கதிர்களை பார்க்குறான். அதை வந்து அதன் பின்பு சாவியானதும் தீந்து போனதுமான 7 அந்த இயர்ஸ் வரும்போது, இந்த சாவியானது தீந்து போனது வந்து செழுமையான கதிர்களை சாப்பிட்டுடுது. அப்போ வந்து திரும்பியும் அவன் வந்து வீழ்ச்சிக்கிறான். இது அவனுக்கு என்னன்னே புரியல. அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த நேரத்தில் தான் வந்து யோசேப்பை வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா பானபாத்திரக்காரனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது யோசேப்பை பற்றி. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட சொப்பனத்துக்கு அவன் வந்து அர்த்தம் சொல்லியிருக்கிறான். அதனால் ராஜா வந்து சீக்கிரமாக அவனை அழைக்கும்பொழுது ஜோசப் வந்து அந்த இந்த வாஸ்த வார்த்தையை வந்து ஜோசப் வந்து பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ ட்ரீம் வந்து டபுள்டு, ரெண்டு ட்ரீம் அவன் பார்க்குறான், ரெண்டு சொப்பனங்கள். ஆனால் ரெண்டுமே கம்பைன் டு ஒன், ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தத்தை தான் உடையதாக இருக்கிறது. ஒன்று வந்து வீட் பிளான்ட், அந்த செழுமையான கதிர்கள். அந்த கதிர்களை குறித்து பார்க்கும்போது அந்த ட்ரீம் வந்து இட் இஸ் அ ட்ரீம் அபவுட் அ வீட் பிளான்ட். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய ஆகாரம் வந்து வீட், நமக்கு அது தெரியும். இன்னொன்று வந்து கைன் வருது. கைன்னா அந்த பசுக்கள்னு சொல்லும்பொழுது அது வந்து பீஸ்டாக இருக்கிறது, அனிமல். ஸோ இதுதான் வந்து அவனோட ட்ரீம். அது வந்து கதிர்களாக இருக்கிறது, பீஸ்டாக இருக்கிறதுனா சிம்பிள் ஃபார்மில் இருக்குது. சிம்பிள் ஃபார்மில் இருந்தால் ஒரு ப்ராஃபிட் வேணும், அதை அது என்னன்னு சொல்கிறதுக்கு, அதை புரிய வர மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்கு, அல்லது அதை சிம்பிளுக்கு பின்னாடி என்ன மீனிங் இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து தேவை. ஒரு ட்ரீம் வந்து 7 இயர்ஸ் ஆஃப் கான், இன்னொரு ட்ரீம் வந்து 7 கைன். ஆண்டவர் வந்து இந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு அவர் தான் கொடுத்துருக்கிறார். அதே அவன் மனசில் வந்தது கிடையாது. ஆண்டவருக்கு அந்த சொப்பனத்தை கொடுக்கும்பொழுது அதோட ஆத்தரும் அவர் தான், அதோட ஃபினிஷரும் அவர் தான். அந்த சொப்பனத்தை கொடுக்கும்போது அதை எப்படி நிறைவேற்றணும்னு கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். அதே வந்து அவர் வந்து பிளஸ்ஸிங்கும் ஆண்டவர்கிட்டேருந்து தான் வருது, கர்சிங்கும் ஆண்டவர்கிட்டேருந்து தான் வருது. அதாவது நமக்கு முன்பாக பிளஸ்ஸிங் அண்ட் கர்சிங்கை வைக்கும்போது நம்ம சூஸ் பண்ணுறதை வந்து, நம்ம வந்து ஆண்டவரை சேவித்து நல்ல மாதிரி அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நமக்கு பிளஸ்ஸிங், ஆப்போசிட் சைடில் கர்சிங் இருக்கிறது. அப்படி ஆண்டவர் வந்து குட் அண்ட் ஈவில் அனுப்பும்போது புலம்பல் 3:38 என்ன போட்டிருக்குன்னா, உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ. அவர் வந்து மோஸ்ட் ஹை காட், அவர் வாயிலேருந்து குட்டும் வருது ஈவிலும் வருது. குட் பீப்புளுக்கு ஆண்டவர் குட்டாக அவர் வாயிலேருந்து வரும், ஈவில் பீப்புளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும், கர்சஸ் வரும். அதை வந்து யாருமே வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போது மவுத் ஆஃப் காட் என்று சொல்லும்பொழுது மவுத் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது மாத்திரமல்ல, சம்டைம்ஸ் அது வந்து மவுத் ஆஃப் அ மேனாகவும் இருக்கலாம். அதாவது மவுத் ஆஃப் அ ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி வந்து வார்த்தையை உரைக்கும் பொழுது அது காட்ஸ் வேர்டாக இருக்கிறது. ஏன்னா அந்த ப்ராஃபெட்டுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமோஸ் 3:7 நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு ப்ராஃபெட், ஜோசப் வந்து ஒரு ப்ராஃபெட்டாக இருக்கிறான். அவன் வந்து பார்வோனுக்கு அந்த ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 29:9 வாசிப்போம்.
எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும்.
அப்போ 7 அந்த கொழுத்த பசுக்களும் அந்த செழுமையான கதிர்களும் என்னன்னு சொல்கிறான், பிளென்டி, 7 இயர்ஸ் ஆஃப் பிளென்டி, பரிபூர்ணமான விளைச்சல் உண்டாகிய 7 வருஷம் சொல்கிறான். 30 வாசிப்போம்.
அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்தி தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும்.
7 வருஷம் நல்ல விளைச்சல் பரிபூர்ணமாக கிடைக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் 7 வருஷம் அதிக பஞ்சம் வருது. அந்த பிளென்டி எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு, அல்லது அதை விழுங்குற அளவுக்கு, அதுதான் அந்த பசுக்கள் போய் அதை விழுங்கிடுச்சு, தீந்த கதிர் வந்து அதை நல்ல கதிரை விழுங்கிச்சுன்னு சொல்லும்போது அதுதான் அந்த மீனிங் அப்படின்னு யோசேப்பு வந்து அங்கே சொல்கிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபேமைன், அந்த பஞ்சத்தோட நோக்கம் என்ன? காலையிலையும் நம்ம ஜோசஃபை பற்றி தான் கேட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த மெசேஜை என்ஜாய் பண்ணோம். ப்ரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான், ஆனால் காட்ஸ் வேர்டு வந்து காம்பவுண்டாக இருக்கிறது. பிரதர் பெனாம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரே வசனம் தான், ஒரே ஸ்கிரிப்சர், ஒரே போர்ஷன் தான், அதுக்கு வந்து பல ஆங்கிளில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய சீல்ஸை ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரே போர்ஷன்லேருந்து பல பிரசங்கங்களை வந்து நம்ம பண்ண முடியும், கேட்க முடியும். அதனால் இது நம்ம எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு பார்க்கும்போது, இப்போ அந்த பஞ்சத்தை ஆண்டவர் வந்து எதற்காக அனுப்புகிறாரு? பீப்புள் சஃபர் ஃபார் 7 இயர்ஸ். ஆண்டவருக்கு அப்படி என்ன ஜனங்களை துன்புறுத்தணும்னு அவருக்கு அப்படி என்ன இருக்குது? அவங்க கஷ்டப்படுறத அவர் பார்க்கணும்னு விரும்புகிறாரா? இந்த லெவல் ஆஃப் த ஃபெமைன் வந்து ரொம்ப பெருசு. அதனால் வந்து எல்லா விதமான 31வது வசனத்தை வாசிப்போம்.
வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து,
எல்லா பரிபூர்ணமும் ஒழிஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ ஃபெமைனாக இருக்குது. இப்போது இது வந்து எதுக்காக ரெண்டு முறை வந்ததுன்னு சொல்கிறோம். உடனே வந்து அது ஆண்டவர் வந்து நிறைவேற்ற போகிறாரு, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் 2 times வந்ததுன்னு சொல்லும்போது, இது எஸ்டாப்ளிஷ் பை காட். ஆண்டவர் வந்து தீர்மானிச்சிருக்கிறார், அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது, ஷுவராக அது வரும். ஹோல் லேண்ட் ஆஃப் எகிப்த், எகிப்து தேசம் ஃபுல்லாக பஞ்சம் இருக்கும், எல்லாமே அது வந்து பரவ போகிறது. அங்கே வந்து ஸ்டார்வேஷன், ஹங்கர், பசி தான் அங்கே இருக்க போது, பஞ்சம் இருக்க போது, ஆகாரம் கிடைக்க போகிறதில்ல, ரொம்ப ஜனங்க திண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, அந்த டியூரிங் த இயர்ஸ் ஆஃப் பிளென்டி, அந்த பரிபூர்ணம் உள்ள வருஷத்தில் என்ன நினைப்பாங்க எல்லாரும்? அவங்க வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், இதை மாதிரி ஃபெமைன் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் பேட் இஸ் கம்மிங் அப், கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஒரு மனுஷங்கிட்ட இன்றைக்கி வந்து உனக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கலாம், ஆனால் நாளைக்கு நீ செத்து போயிடுவேன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அந்த ப்ரீவியஸ் டேயில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு அவனுக்கு வருமா? வராது. அவனுக்கு அடுத்த நாள் செத்துருவோமேன்ற பயம் தான் இருக்கும். ஆனால் உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேளு, நல்ல மாதிரி இரு, எல்லாமே நீ என்ஜாய் பண்ணு, உனக்கு ஆண்டவர் பிளஸ்ஸிங்கை தருவார். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் உனக்கு நியாய தீர்ப்பு வரும்னு சொன்னால், ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு மேலே வந்து பயம் கிடையாது. ஏன் பயம் கிடையாதுன்னா, அது உடனே அடுத்த நாள் நடக்காது, அது ரொம்ப லேட்டாக வரும். அது உடனே நடக்காததுனால அவங்களுக்கு வந்து பயம் கிடையாது. இப்போ பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது, இந்த ஜனங்கள் ஃபெமைனில் வந்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு பரிபூர்ணமான வருஷத்தில் அவங்க எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்காக ஜோசப் என்ன சொல்கிறான்னா, அவன் அதோட அந்த அர்த்தத்தை வந்து இப்படி பிளன்டி வரும், அதுக்கப்புறம் ஃபெமைன் வரும்னு சொல்லிட்டு நிறுத்திடல. ஃபர்தராக அவன் என்ன சொல்கிறான், 33வது வசனத்தை வாசிப்போம்.
ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரிய பார்வோன் ஏற்படுத்துவாராக.
விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடணும்னு சொல்கிறான். டிஸ்க்ரீட் அண்ட் வைஸ். யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் வந்து வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜோசப் வந்து பர்ஃபெக்ட் டைப் ஆஃப் கிரைஸ்ட் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிரசங்கத்தில் அதான் அந்த காம்பவுண்ட் மீனிங், பிரதர் பெனாம் சொல்கிற மாதிரி, இதில் வந்து ஜோசப் வந்து ஒரு ப்ராஃபெட். அவ்விதமாக நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவன் அந்த மீனிங்கை சொல்லும்போது, அவன் இந்த மாதிரி டிஸ்க்ரீட் அண்ட் வைஸ் மேனை ஏற்படுத்தணும்னு சொல்லும்போது, உங்களுக்கு அந்த யோசேப்பை குறித்து ஒரு க்ளூ கொடுக்கணும்னா, அந்த ஜோசப் என்ன பண்ணுறான்னா, இஸ் அன்ஃபோல்டிங் த மிஸ்ட்ரி ஆஃப் அ வீட் பிளான்ட். ஒரு வீட் பிளான்ட்டை பற்றிய ரகசியத்தை அன்ஃபோல்ட் பண்ணுறான். அதோடு அவன் ஸ்டாப் ஆகலை. இஸ் அன்ஃபோல்டிங் எ மிஸ்ட்ரி ஆஃப் அ பீஸ்ட். ஹல்லேலூயா. கோதுமை கதிர், அதை பற்றியும் வெளிப்படுத்துகிறான். அனிமல்ஸ், பீஸ்ட்டை பற்றியும் வெளிப்படுத்துகிறான். ப்ரைஸ் த லார்ட். அப்போ அந்த ப்ராஃபிட் யார்? ஜோசப் இஸ் அ ப்ராஃபிட். அவன் என்ன பண்ணுறான், வீட் பிளான்ட் வந்து என்ன குறிக்கிறது? 7 churches குறிக்கிறது. பிரதர் பெனாம் வீட் பிளான்ட்டை வந்து 7 churches பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறார். டு டூ ஸோ வி வில் லைக்கன் த சர்ச் த்ரூ த ஏஜஸ் டு த வீட் பிளான்ட். 7 சபை காலங்களில் தான் சொல்கிறார். அப்போது முதலாவது அவன் வந்து சர்ச் ஏஜஸை பற்றி சொல்கிறான். அதன் பின்பு பீஸ்ட் நம்ம எங்கே வாசிக்கிறோம்? முத்திரைகளில் வாசிக்கிறோம். அங்கே பாருங்கள், சிங்கம், காளை, மனுஷ முகம், ஈகிள், இதெல்லாம் வந்து பீஸ்ட். அப்போது அவன் 7 churches மாத்திரம் வந்து அவன் சொல்லலை, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வீட் பிளான்ட்டை மாத்திரம் சொல்லலை. இஸ் ஆல்சோ ரிவீலிங் த மிஸ்ட்ரி ஆஃப் த சீல்ஸ். ஹல்லேலூயா. அப்போ அந்த ப்ராஃபெட் யார்? அவர் தான் ப்ராஃபெட் வில்லியம் மேரியன் பிரனாம். ஹல்லேலூயா. அவர் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜோசஃபாக இருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறார்னா, அந்த கோதுமை வந்து தரையில் விழும்பொழுது அது வந்து முளைக்கும்போது அது மறுபடியும் அந்த சீட் ஸ்டேஜை வர்றதுக்கு 3 stages இருக்குன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முதல்ல வந்து இலை வரும், அப்புறம் தண்டு, அதுக்கப்புறம் உமி. அந்த உமி வந்து அதுக்குள்ளே சீடு இருக்கும். அது பார்த்தா சீட் மாதிரியே இருக்கும், ஆனால் சீடு இல்லை, ஆனால் சீடு அதுக்குள்ளே இருக்குது. சோ அதுதான் வந்து முதல்ல அந்த இலை வந்து ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சாங்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பெண்டெகாஸ்டல்ஸ் இருக்கிறாங்க அவங்க தான் ஷக், ஆனால் அவங்க சீடு கிடையாது. ஹலலூயா. அதுக்கப்புறமா தான் மணவாட்டி வரும்பொழுது அதுதான் வந்து சீடு, பிரைடாக இருக்கிறது. ஸோ இட் கோஸ் த்ரூ லூத்தர், வெஸ்லி, பெண்டெகாஸ்ட், அப்புறம் தான் வந்து அந்த சீடு வருது. ஸோ இதை வந்து ஜோசஃபை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. பாரோன் அந்த ட்ரீமை பார்க்கும்போது எல்லாரையும் கூப்பிடுறான், யாருக்குமே அதை சொல்ல தெரியல, அவனுடைய ஜோசியக்காரர் குறி சொல்கிறவங்களுக்கெல்லாம். ஆனால் ஜோசப் வந்து அதை ரிவீல் பண்ணும்போது இஸ் அ ப்ராஃபட். அதே போல் செவன் சர்ச்சேஜஸ் அண்ட் செவன் சீல்ஸை பிரதர் பெனாமா தவிர உலகத்தில் வேறு யாருமே ரிவீல் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ப்ரைஸ் அலாட். ஏன்னா அவருக்கு தான் அந்த மிஸ்ட்ரியை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். எ ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் ஒன்லி கேன் ரிவீல் இட். ஸோ விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரோ வந்து இங்கே காட் அடையாளமாக இருக்கிறான், ஜோசப் வந்து ப்ராஃபட்டாக இருக்கிறான். வைஸ் அண்ட் டிஸ்க்ரீட், விஸ்டம்னா என்ன? இயேசு கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தில் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களின் சித்திரம் தீர்த்து கொழுத்தான அந்த பந்தியை ஆயத்தம் பண்ணி போஜன பதார்த்தத்தெல்லாம் வச்சு திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து எவன் பேதையோ அவன் இடத்தில் வரக்கடன் சொல்லும்பொழுது அவர் தான் வந்து விஸ்டம். அந்த 7 தூண்கள் 7 பில்லர்ஸ் வந்து 7 ஏஞ்சல்ஸாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒயிட் ஹேர் வந்து ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பிரதர் பெனாமுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து என்ன மீனிங்கு? ஜேசு கிறிஸ்து எங்கு தானே, அவர் சிரசு வெண்பஞ்ச போல் இருக்குன்னா அது என்ன? அப்புறம் தான் இங்கிலாந்து ஜட்ஜஸ்லாம் வந்து அந்த ஒயிட் விக்கு அணிந்து கொள்வாங்கன்னு சொல்லும்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒயிட் விக்கு இது செவன் சீல். ஹலலூயா. அது என்னது? காட்ஸ் விஸ்டம். அவர் தான், ஆண்டவர் தான் அந்த ஞானம். ஹலலூயா. அதை வந்து நமக்கு வரும்பொழுது வி ஸ்பீக் விஸ்டம் அமங் த பர்ஃபெக்ட். பவுல் என்ன சொல்கிறாரு? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் என்னது? உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தை விட மேலானது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு என்ன சொல்கிறது, டெவில்ஸ் காம்பனன்ட் தான் அது. நம்ம அதை யூஸ் பண்ணலாம், அதனால் ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் அது வந்து அது தேவனால் உண்டானது கிடையாது, அது வந்து ஒரு பிசாஸோட ஞானம். அப்படி இருக்கும்போது அதை விட கிரேட்டர் விஸ்டம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெசேஜ். ஹல்லேலூயா. அதனால் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களாகிய அழிந்து போருடைய ஞானத்தை அல்ல, நம்ம வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமாகிய தேவ ஞானத்தை பேசுகிறோம்னு பரிசுத்த பவுல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. வேர்ல்டு உண்டாகிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த சீக்ரெட் இருக்கு, அது ஆண்டவருடைய பேக் பாட்டில் இருக்கு. அதை ரிவீல் பண்ணும்போது நம்ம பேசும்போது அது ஹிடன் சீக்ரெட். அதை வந்து இப்போ நம்ம பேசும்போது அதான் பார்வோனுக்கு அந்த ட்ரீம் வரும்போது அது ஒரு சீக்ரெட், ஜோசப் ரிவீல் பண்ணாமல் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. இப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? 34வது வசனத்தை வாசிப்போம்.
இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படியாக செய்வாராக.
விசாரணைக்காரரை வைக்கணும்னு சொல்றான். முதல்ல ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றான். டிஸ்கிரீட் அண்ட் வைஸ், அவன் தான் வந்து அந்த மனுஷன் ப்ராஃபிட்டுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அடுத்தது ஆஃபீஸர்ஸ் சொல்றோம், அதான் தமிழ் பைபிளில் விசாரணைக்காரர், ஆங்கிலத்தில் ஆஃபீஸர்ஸ். இந்த ஆஃபீஸர்ஸ் யாரு? ப்ராஃபட் கீழே யார் இருக்கா? அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இந்த அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் தான் வந்து ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ப்ராஃபட்டோட விஷனுக்கு இவங்க வந்து அலைன் ஆவாங்க. அப்படி ப்ராஃபட்டோட விஷனுக்கு அலைன் ஆகாதவங்களாம் அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் கிடையாது. அவங்க அப்படி அலைன் ஆகும்பொழுது எக்ஸாக்டாக ஆண்டவரோட பர்பஸ் என்னன்னு அவரோட சேர்ந்து அவங்களும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஆஃபீஸர்ஸ் ப்ளூரலில் போட்டிருக்கு. முதல்ல அந்த மனுஷன் வந்து மேன், அது வந்து ப்ராஃபட் பிரதர் பெனாம். அவரை விட வேற ஒரு ஏஞ்சல் கிடையாது இந்த சர்ச்சேஜ். 8th ஏஞ்சல் அப்படிலாம் யாரும் கிடையாது. பிரதர் பெனாம் தான் 7th ஏஞ்சல். இந்த காலத்துக்குரிய கொடுக்கப்பட்ட ப்ராஃபட் வந்து அவர் தான். ஸோ அது வந்து ட்ரூ ஆஃபீஸராக இருந்தால் அவங்க அவருடைய விஷனுக்கு வந்து ஈக்குவலாக அவங்களும் இருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, டேக் அப் த 5th part ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் இன் த 7 plenteous years. 1/5 எடுக்கணும். பரிபூர்ணமான வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் 1/5 எடுத்து அதை வந்து எல்லாத்தையும் வாங்கி அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஜோசப் இஸ் கிவிங் அன் அட்வைஸ். ஒரு மனுஷனை தேடணும், அதில் வந்து ஆஃபீஸஸை ஏற்படுத்தணும், 1/5 வாங்கணும்னு போது பஞ்சம் வந்து ரொம்ப கிரீவஸாக இருக்கும், கொடிய பஞ்சம் வரும். அப்போ அந்த 7 years of plenty வந்து 1/5 என்ன? 100% க்ரோத்துனா அதில் 1/5 வந்து 20%. ஸோ 80% ஜனங்க வந்து சாப்பிடலாம் பிளண்டி இயர்ஸில். அந்த பரிபூர்ணமான வருஷத்தில் 80% ஃபுட் அவங்க சாப்பிட்லாம், 20% வந்து ஜோசப் கிட்ட கொடுத்துடணும். அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து வாங்கி அதை வந்து ஸ்டோர் ஹவுஸில் வச்சுருவாங்க. 80% கோஸ் டு த பாப்புலேஷன். ஜோசப் இஸ் ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த 80%. அந்த 80%ஐ பற்றி ஜோசப் வந்து அவ்வளோ அது மேலே அவனுக்கு கேர் கிடையாது. அந்த 20%ஐ வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். இந்த 20%க்கு வந்து ஜனங்களுக்கு ஆக்சஸே கிடையாது. எப்போ 7 years ஆஃப் பிளண்டின் போது இந்த 20% ஆகாரம் அந்த வீட் அந்த கார்னுக்கு வந்து ஜனங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. நெவர் பி யூஸ் டியூரிங் த 7 years ஆஃப் பிளண்டி. அதை பரிபூர்ணமான வருஷத்தில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை எப்போ யூஸ் பண்ண போகிறாங்க? பஞ்சம் வரும்போது தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தே ஆர் டேக்கன் ஃபார் த இயர் ஆஃப் ஃபேமைன். ஸோ எண்ட் ஆஃப் 7 years, 7 வருஷம் பரிபூர்ணம் முடியும் போது ஜோசப் கிட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் 20%னா 140% வீட் அங்கே இருக்கும். அவனுக்கு கார்ன் இருக்கும். ரொம்ப அவன் வந்து நிறைய அவன் வந்து சேர்த்து வைப்பான். இப்போது அந்த ஜோசப் மாத்திரம்தான் வந்து பஞ்ச நேரத்தில் வந்து அந்த வீட்டை கொடுக்க முடியும். 35வது வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக.
அதிகாரம் வந்து பார்வோனுடைய அதிகாரம் தான், காட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கும் போது ஜோசப் இஸ் டேக்கிங் 20% ஃப்ரம் த பீப்புள் அண்ட் கிவிங் இட் பேக் டு ஃபாரோ. அப்படி கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜோசப் இஸ் நாட் டு கேப்சர் 80% பட் 20%. அதாவது 20% ஃபுட்டு வந்து ஜனங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடுது. அந்த 20%ஐ ஜோசப் வந்து கேதர் பண்ணுறான். பஞ்ச காலத்தில் வந்து அதை கொடுக்க போகிறான். ஸோ த போர்ஷன் இஸ் சஃபிஷியன்ட் டு விட்ஸ்டாண்ட் த சிவியர் ஃபெமைன். கொடிய பஞ்சம் வருது, ஆனால் இவன் வாங்குற அந்த 1/5 வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்போ 80% தானே அதிகம், 20% கம்மி தானே அப்படின்னா அது காட் வோன்ட் ஒர்க் லைக் தட். ஆண்டவர் அப்படி ஒர்க் பண்ண மாட்டார். அவர் வந்து காட் ஆஃப் பாராடாக்ஸாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மை மினிஸ்ட்ரி இஸ் அ மினிஸ்ட்ரி தட் இஸ் கேதரிங் அப் ஆல் த 7 years கான். ஜோசஃபோட மினிஸ்ட்ரி என்னது? 7 வருஷத்துலேயும் உண்டான அந்த ஜனங்க கிட்ட ஆக்சஸ் இல்லாத அந்த கானை சேர்த்து வைக்கிறது தான் அவனுடைய மினிஸ்ட்ரி. ஸோ வென் வி டாக் அபவுட் ஃபெமைன், பஞ்சத்தை பற்றி பேசும்பொழுது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் பஞ்சத்தை பற்றி என்ன சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை? அந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் அந்த சிங்கம் அந்த ஈகிள் வரும்பொழுது 4வது முத்திரையை உடைக்கும் பொழுது அந்த ஈகிள் என்ன சொல்லுது? வந்து பார்னு சொல்லும்பொழுது 8வது வசனத்தை வாசிப்போம்.
நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
பேல் வார்ஸ் ரைடர் இருக்கிறான். அவன் மேலே இருக்கிறவன் பேர் மரணம் அப்படின்னு ஈகிள் தான் ரிவீல் பண்ணுது. இப்போ வந்து அவனுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஸ்வாட் பட்டயம், அதுக்கப்புறம் பஞ்சம் ஹங்கர், அண்ட் அதுக்கப்புறம் என்ன வருது? டெத். ஸோ ஃபெமைன் வருதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து டெத் வருது. பேல் ஹார்ஸ் வந்து வரும்பொழுது ஃபெமைன் வரும்பொழுது பின்னாடியே வந்து டெத் வருது அப்படின்னு போடும்போது இஸ் நேம் இஸ் ஐடென்டிஃபைட் பை த 4th beast. அப்போ ஈகிள் அனாயின்சிங் வந்து இந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ அவசியம்னு பாருங்க. வென் ஹங்கர் இஸ் கம்மிங் இட்ஸ் அ பேல் ஹார்ஸ் இன் டிஸ்கைஸ். அப்போ பஞ்சம் வரும்பொழுது பேல் ஹார்ஸ் மாறு வேஷத்தில் வந்திருக்கான்னு அர்த்தம். அந்த பஞ்சமான சூழ்நிலை, பசியான சூழ்நிலை, அந்த வந்து உபத்திரவமான நேரம் அப்படின்னா பேல் ஹார்ஸ் அங்கே வந்திருக்கிறான். அவன் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னும் போது ஒன்லி வே டு விச் ஸ்டாண்ட், அதை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஈகிள் அனாயின்சிங் தேவை. ஹல்லேலூயா. இஸ் ப்ராஃபெட்ஸ் அவங்க வந்து ஆண்டவர் எப்பவுமே ஈகிள் கூப்பிடுகிறார். அப்போ இங்கே ஜோசப் யார்? ஒரு ப்ராஃபெட். அவன் ஒரு ஈகிளாக இருக்கிறான். அந்த தேசத்தில் நிறைய வந்து 7 years பிளண்டி வந்தாலும் 7 years ஃபெமைன் வரும்பொழுது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஃபெட் தேவை. ஹல்லேலூயா. 20% ஆனால் இழக்கப்பட்டுதா? 20% இழக்கப்படலை. God's word எம்னிக்குமே இழந்து போக முடியாது. அது எப்பவுமே இருக்க தான் செய்யும். ஆனால் ஜனங்களுக்கு ஆக்சஸ் இல்லை அந்த 20%க்கு. ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறது. நாட் கிவன் டு த பீப்புள், இட் வாஸ் ஸ்டோர்ட் ஃபார் த டைம் ஆஃப் ஃபெமைன். பஞ்சத்துக்காக அது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ காங்குவர் த ஃபெமைன் நமக்கு என்ன தேவை? 1/5 தேவை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜோசப் தேவை. அதே மாதிரி பேல் வார் சைடர் என்ன கொண்டு வருகிறான்? ஸ்வாட், ஃபெமைன், ஹங்கர், டெத், இதெல்லாம் கொண்டு வரும்போது அவனை ஜெயிக்கணும்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பிரதர் பெனாம் தேவை. ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரியில் கர்த்தருடைய கிருபையினால் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஃபெமைன் வந்து வேர்ல்டு வைடாக வரப்போகுது. முதல்ல ஜோசப் கொடுக்குற ஐடியாவை பார்த்தா எகிப்தை சேவ் பண்ணுற மாதிரி தான் அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக ஃபெமைன் வந்து வேர்ல்டு வைடாக போகுது. அப்போ வீட்டு எங்கே, வீட்டு எங்கே, தானியம் எங்கே இருக்குது, தானியம் எங்கே இருக்குன்னு ஜனங்கள்லாம் வந்து தேடுவாங்க, அலைவாங்க. அதே மாதிரி சூழ்நிலை இப்பயும் இருக்கிறது. ஒன்லி ரிசோர்ஸ், அதை ஜெயிக்கிறதுக்கு ஒன்லி ரிசோர்ஸ் என்னது? அந்த 5th part தான். அதில் என்ன இருக்குது? இட் கண்டெய்ன்ஸ் த ஃபுட் விச் இஸ் எஸ்கேப் த விச் ஹாஸ் எஸ்கேப் த பீப்புள் இன் ஆல் 7 years. பிரதர் பெனாம் என்ன சொல்கிறான்னு வாசிக்கிறேன். Is this the sign of the end, sir? 62:12:30e. It is the seventh angel that had this type of message. ஏழாம் தூதனுக்கு தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. Finishing all the mysteries of God that are written in the book. புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தணும். The seventh angel is winding up all the mysteries that's laying loose ended all out through these organizations and denominations. இந்த ஏழு சபை காலங்களாக விடுபட்டு போன சத்தியத்தை எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கிற வேலை தான் பிரதர் பெனாமோட மினிஸ்ட்ரி. பிரைஸ் தி லார்ட். ஜோசப் என்ன பண்ணுறான், ஏழு வருஷத்தில் இருக்கிற அந்த 20% 1/5 எல்லாம் எடுத்து அவன் ஒன்று சேர்க்குறான். அதுதான் பிரதர் பெனாம் வந்து செய்கிறான். அவன் டைப்பாக செய்கிறான், பிரதர் பெனாம் வந்து அதோட ஃபுல்ஃபில்மெண்ட்டாக அங்கே இருக்கிறாரு. த செவன்த் ஏஞ்சல் இஸ் வைண்டிங் அப் ஆல் த மிஸ்ட்ரீஸ் தட்ஸ் லேயிங் லூஸ் அண்டட். The seventh angel gathers them up and finishes the entire ministry. அதெல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அந்த ஊழியத்தை அவர் வந்து முடிக்கிறார். என்ன போட்டிருக்கு? கேதர்ஸ். அதுதான் ஜோசப் பண்ணான். அந்த கான் எல்லாம் வந்து அவன் கேதர் பண்ணான். ஸோ மெசேஜ் ஆஃப் பிரதர் பெனாம் இஸ் நாட் அ மெசேஜ் ஆஃப் ஒன் ஏஜ். பிரதர் பெனாமோட செய்தி ஒரு காலத்துக்குரிய செய்தி மட்டும் இல்லை. இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த செவன் சர்ச் ஏஜஸ். அல்லேலூயா. அதில் விடுபட்டு போன சத்தியத்தெல்லாம் ஆண்டவர் அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த டெவில் என்ன பார்ப்பான்னா, இவங்களுக்கு 100% இருந்ததுன்னா அவங்கள அவன் அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் ஏழு வருஷமாக ஏழு சபை காலங்களாக அவங்களுக்கு 80% தான் இருந்தது, 1/5 அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த பாயிண்டில் டெவில் அவங்கள அட்டாக் பண்ணும்போது தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து அவனுக்கு வந்து அவனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த 20% பார்க்கும்போது அவங்களுக்கு இல்லை, எம்டியாக இருக்கும். அப்போ பிசாஸ் அவங்கள ஜெயிச்சிருவான். ஆனால் இப்போ நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? 100% கிடைக்குது. ஹல்லேலூயா. வி ஆர் நாட் வல்னரபிள். சாதான் வந்து நம்மளை ஜெயிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆஸ் ஹி ஹிட் த ஸ்பாட் த பீப்புள் ஆர் எம்டி. அதனால தான் லூத்தர் வந்து டினாமினேஷனாக மாறுறாங்க. லூத்தரன்ஸ் ஏன் மாறுறாங்க? ஜஸ்டிஃபிகேஷன் ஆண்டவர் அவர் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க ஏன் ஒரு டினாமினேஷனாக மாறுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த வந்து லூசென்ஸ் வந்து அங்கே இருக்கிறது. அதுக்கு மேலே அவங்களுக்கு ரிவீல் பண்ணலை ஆண்டவர். அதே மாதிரி மெத்தடிஸ்ட், அவியஸ்லி அவங்க ஏன் டினாமினேஷனாக மாறுறாங்க? எல்லாருமே வந்து பெண்டெகோஸ்டல் டினாமினேஷனாக ஏன் மாறுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 20% ஆக்சஸ் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற மனவாட்டியை பிசாஸ் வஞ்சிக்க முடியாது. ஏன்னா வி ஹாவ் ஆக்சஸ் டு ஆல் த வேர்ட். ஹல்லேலூயா. பரிபூர்ணமான வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எவ்ரி இயர் காட் வாஸ் டேக்கிங் சர்டன் பர்சன்டேஜ். த என் டைம் மெசஞ்சர் வில் டேக் ஆல் தோஸ் மிஸ்ஸிங் மிஸ்ட்ரீஸ். யூ வில் ஹாவ் த ஃபுல் வேர்ட். நம்ம ஃபுல் வேர்டு நமக்கு இருந்ததுன்னா சாத்தான் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஃபுல் வேர்டு, ஃபுல் வேர்டு நம்ம ஏன் சொல்கிறோம்? சும்மா அர்த்தம் இல்லாமல் சொல்கிறது கிடையாது. பார்ட் வேர்டில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் பார்ட் வேர்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை பகைக்க மாட்டாங்க, நேசிப்பாங்க. ஹல்லேலூயா. இஃப் த டெவில் அட்டாக் யூ லைக் யூ அட்டாக் லூத்தர், லூத்தரை அட்டாக் பண்ண மாதிரி நம்மளை அட்டாக் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம அவனை ஜெயிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஃபுல் வேர்டு இருக்கிறது. ஜஸ்டிஃபிகேஷனை லூத்தர் சொன்னதை விட பிரதர் பெனாம் எப்படி சொல்கிறாரு? ஒருபோதும் பாவம் செய்யாதளவு ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ பிசாஸ் நம்ம பக்கத்துலேயே வர முடியாது, நம்மளை பயமுறுத்த முடியாது, நீ பாவின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதே மாதிரி வாட் லூத்தர் மிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஈவன் வாட் பால் மிஸ்ட். பால் என்ன மிஸ் பண்ணார்? ஐ ப்ரீச் இன் பார்ட்னு சொல்கிறாரு அவங்க வந்து 1 Corinthians 13 அது கூட நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நமக்கு பிரதர் பெனாம் மூலம் ஆண்டவர் கொடுக்கும்போது ஃபுல் ரெவலேஷன். நோ மேட்டர் விச் வே த டெவில் இஸ் கம்மிங், எந்த பக்கமாக வந்தாலும் அவனை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து எக்யூப் பண்ணியிருக்கிறாரு. பிரைஸ் த லார்ட். ஸோ பே லார்ட்ஸ் வரும்போது பஞ்சம் எப்படி இருக்கு? மோர் சிவியர். யூ நீட் அ மினிஸ்ட்ரி தட் வில் கேதர் அப் ஆல் த வேர்ட் அப்படின்னும் போது அப்போ தான் வந்து நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சீல் என்ற செய்தியில் பிரதர் பெனாம் சொல்கிறாரு, நவ் ஈ ஹாஸ் நோ சர்டன் மிஸ்ட்ரி. இட் கம்ஸ் டு த லாஸ்ட் ஏஞ்சல் சொல்கிறாரு, அவர் தான் செவன்த் ஏஞ்சல். ஈ ஹாஸ் நோ சர்டன் மிஸ்ட்ரினா, யோசேப்பு கிட்டே வந்து இது எந்த வருஷத்தோட தானியம் அப்படின்னா, எல்லாமே மொத்தமாக செவன் சர்ச்சேஜஸ் செவன் இயர்ஸ்க்கான இது எல்லாமே மொத்தமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். ஹல்லேலூயா. அதான் வந்து நோ சர்டன் மிஸ்ட்ரின்னு சொல்லலை. பட் ஈ கேதர்ஸ் அப் ஆல் தட்ஸ் பீன் லாஸ்ட் இன் தம் அதர் ஏஜஸ், ஆல் த ட்ரூத் தட் வாஸ் ட்ரூலி ரிவீல்டெட், ஆல் த ட்ரூத் தட் வாஸ் நாட் ட்ரூலி ரிவீல்டெட். மறைக்கப்பட்ட சத்தியம் அதுதான் வந்து அந்த 1/5 இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஷோஸ் த செவன்த் ஏஞ்சல் ஃபார் திஸ் அலோன், த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த செவன்த் ஏஞ்சல். தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறது தான் ஏழாம் தூதனுடைய ஊழியம். அதுதான் வந்து ஜோசஃபோட மினிஸ்ட்ரி. ரிவீல்ஸ் ஆல் த மிஸ்ட்ரீஸ் தட்ஸ் பீன் இன் த பாஸ்ட். ஃபைன் வரும்பொழுது அவன் எடுத்து கொடுக்கும்போது என்ன நடக்குது? பாஸ்ட் முன்னாடி ஏழு வருஷம் பிளென்சியில இருந்து சேர்த்து வச்சதுதான் இது. அதை எடுத்து கொடுக்கும்போது அதுதான் இங்க பிரதர் பெனாம் சொல்றார், ஆல் திங்ஸ் இன் த பாஸ்ட் ஈஸ் டு ஃபினிஷ் ஆல் த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட். தேவனுடைய ரகசியம் எல்லாத்தையுமே ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஓபன் பண்ற மினிஸ்ட்ரியை வந்து ஆண்டவர் பிரதர் பெனாமு கொடுக்கும்போது, இட் இஸ் அன் அமல்கமேஷன் ஆஃப் ஆல் செவன் இயர்ஸ். எல்லா ஏழு வருஷம் ஏழு சபை காலங்களையும் விடுபட்டு போன சத்தியம் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஃபினிஷ் த மிஸ்ட்ரிஸ், எல்லா லூஸ் எண்டையும் ஆண்டவர் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணும்படியாக செய்கிறார். அது வந்து ஆனால் ஹிட்டனாக இருந்தது, இப்போ வந்து அது ரிவீல் ஆகிறது. ஹல்லேலூயா. 36 வசனத்தை வாசிப்போம்.
தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான்.
அது வந்து ஜோசப் என்ன சொல்றான், ஸ்டோர் அப் ஃபுட் அப்படின்னு சொல்றான். அது வந்து ஒரு வைப்பா இருப்பதாக பிரதர் பெனாம் காண்டவர் என்ன விஷன் கொடுத்தாரு, ஸ்டோர் அப் ஃபுட். அந்த கேரட்ஸ், அந்த பெரிய பெரிய நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவர் பார்க்கும்போது, அதெல்லாம் எதுக்கு ஸ்டோர் அப் ஃபுட்னு சொல்லும்போது, அவர் ஸ்டோர் பண்ணி வச்சதை இன்னைக்கு நம்ம புசிச்சுட்டு இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அவர் ஸ்டோர் பண்ணி வைக்கலன்னா நமக்கு அது கிடைக்காது. ஸோ எஜிப்த் அந்த எகிப்து மட்டும் அழிய போகுது, அதுக்கு மட்டும் இதெல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்னு அவன் சொன்ன மாதிரி இருந்தாலும், ஹோல் வேர்ல்டுக்கு வந்து அவன் வந்து அனுப்ப போகிறான். அங்கே வந்து எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து மெசேஜ் இருக்குது, ஆப்ரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு சொல்லும்போது ஹோல் வேர்ல்டுலேயும் ப்ராஃபட் மெசேஜ் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த கான், அந்த ஜோசப் கானை வந்து அனுப்பியிருக்கிறார். இட் இஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். இப்படி சொல்லும்போது பார்வோன் அதை பார்க்குறான், எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்குது மீனிங்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, 38 வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான்.
தேவனுடைய ஆவியை பெற்ற தீர்க்கதரிசி பிரதர் பெனாம போல இது வேற ஏதாவது ப்ராஃபிட் இருக்காங்களா? ஏனோக்லேருந்து இப்ப வரைக்கும் பைபிள் டேஸ்ல இருந்த எல்லாரை விட ஜீசஸ் கிரைஸ்த சேர்க்காம அவர் வந்து காடா இருக்கிறார். பிரதர் பெனாம விட மேலான தீர்க்கதரிசி யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லா மிஸ்ட்ரியும் ஆண்டவர் அவர் கொடுக்கும்போது, அதனால மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் நம்ம அவங்கள லோவர் பண்ணலை. ஆனால் பிரதர் பெனாம கொடுக்கப்பட்ட அனாயின்சிங் வந்து ரொம்ப கிரேட். ஹல்லேலூயா. ஹோல் வேர்டை வந்து அவர் கொண்டு வரணும். அப்போ 39 வசனத்தை வாசிப்போம்.
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறு ஒருவனும் இல்லை.
எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காரு. நீ தான் அந்த வாய்ஸ் அண்ட் டிஸ்கிரீட் மேன், அதனால நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது, பிரதர் பெனாம் தான் வந்து செவன்த் ஏஞ்சல். வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் சிம்பிளா இருக்குது. அந்த வீட் பிளான்ட், அந்த பீஸ்ட், அது மாதிரி சிம்பிள்ஸா இருக்கும்போது யார் அதெல்லாம் சொல்ல முடியும்? அதனால வாய்ஸ் அண்ட் டிஸ்கிரீட் மேன். ஆண்டவர் அவருக்கு அந்த அனாயிட்டிங்கை கொடுக்கும்போது, அதை ரிவீல் பண்ணும்போது அவர் வந்து உலகத்துக்கு அதை வந்து வெளிப்படுத்துறார். அது மாத்திரமல்ல, 40 வசனத்தை வாசிப்போம்.
நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
இது பார்வோன் பேசும்போது, அது காட் பேசுற மாதிரி டைப். இந்த இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், தௌ ஷால் பி ஓவர் மை ஹவுஸ். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. ஆண்டவர் வந்து அவனை வந்து அவிதமாக சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த ஜோசப் வந்து அந்த பார்வோன் என்ன சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், என்னுடைய அரண்மனைக்கு நீ அதிகாரியாக இருப்பேன்னா அவன் எப்படி டீல் பண்ணுவானோ அதே மாதிரி இந்த யோசேப்பு டீல் பண்ணுவான்னு யோசேப்பு மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. த ப்ராஃபட், த வே எ ப்ராஃபட் இன்டர்பிரட்டட் ட்ரீம். அந்த ப்ராஃபட் ட்ரீமை எப்படி இன்டர்பிரட் பண்ணுவார், அவர் வந்து ஒரு விஷன் பார்க்கணும் அல்லது அவரே அந்த சொப்பனத்தை காணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்து வந்து சொல்லணும். பிரதர் பெனாம் காண்டவர் ஒன்று வெளிப்படுத்தணும்னா அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையுமே ஒரு விஷனாக காமிக்கிறார். அவருக்கு வந்து அது ஆவியில் வெளிப்படுத்தும்போது அதை சொல்லும்போது அது ப்ராஃபட்டிக் கிஃப்டாக இருக்கிறது. நமக்கு அவன் ஜோசப் அந்த ட்ரீமை சொன்னது மாதிரி நமக்கு பிரதர் பெனாம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய பேக் பார்ட் ஆஃப் மைண்டில் நிறைய சீக்ரெட்லாம் இருக்குது, அதை வந்து நமக்கு அவர் ரிவீல் பண்ணுறாரு. நமக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வந்து கிடச்சிருக்குது. அல்லேலூயா. இல்லைனா பிரதர் பெனாம் ஏன் அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, லோகாஸ் வென்ட் அவுட் ஆஃப் காட்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாமும் ஒன்று ஒன்று. எப்படி அவர் வந்து ஏலோகியம் ஸ்பிரிட் காடாக இருக்கிறாரு, அப்படியே எப்படி எல்லாம் வரும். அப்போ அது வந்து ஆதியிலேனா அதுக்கு முன்னாடி போகணும். இந்த பிகினிங்னா அது ஒரு டைம், ஆண்டவர் வந்து ஆதியிலே இந்த வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னா இவன் அதுக்கு முன்னாடி போகணும். பிரதர் பெனாம் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி போக முடியும், அந்த என்ட்ரன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா ஜான் 1:1 இருக்கு, யோவான் 1:1 இருக்கு. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ அதான் லோகாஸ் வென்ட் அவுட் ஆஃப் காட்னா, ஒருத்தர் வார்த்தையை உரைக்கணும், அப்பதான் வந்து எல்லாமே வரும். அல்லேலூயா. அதனாலதான் அது லோகாஸ் சொல்றாரு, காட்ஸ் தியோபனின் பிரதர் பெனாம் சொல்றாரு. எப்படி அவருக்கு அது தெரியும்? அது வந்து காட்ஸ் பேக் பார்ட்ல இருந்து ஆண்டவர் வந்து அவருக்கு அதை ரிவீல் பண்றாரு. அல்லேலூயா. அது இப்ப நம்ம பெற்றிருக்கணும் அந்த ரகசியத்தை. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான், உன்னுடைய வாக்கின் படி தான் ஜனங்க எல்லாரும் அடங்கி நடக்கணும்னு சொல்றான். அப்படின்னா பைபிளுக்கு கரெக்டான வியாக்கியானம் கொடுக்கிறது வில்லியம் மேரியன் பிரனாம், செவன்த் ஏஞ்சல். அவர் சொல்ற வார்த்தை அது பைபிளுக்கு ஒத்துருக்குன்னா அதுதான் கரெக்ட் மெசேஜ், அதன்படி தான் எல்லாருமே நடக்கணும். அல்லேலூயா. அவர் வந்து பைபிளுக்கு புறம்பா எதுவுமே பேசல, சும்மா வீணா கள்ளத்தீர்க்கதரிசி அல்லது ஒரு மனுஷனை பின்பற்றீங்கன்னா சொல்லக்கூடாது யாருமே. பைபிள் எடுத்து பாருங்க, அவர் சொல்றது பைபிளுக்கு அகேன்ஸ்டா இருந்தா நீங்க சொல்லுங்க, பைபிளுக்கு அகேன்ஸ்டா இல்லை அப்ப நீங்க சொல்லக்கூடாது, வாயை மூடிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. இட் இஸ் வெரி ஈஸி. அவங்களுக்கு வந்து என்ன பாக்குறாங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், அந்த பார்வன் என்ன சொல்கிறான், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் உன்னை விட நான் பெரியவனாக இருப்பேன்னு சொல்கிறான். ஒன்லி த்ரோன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது யோசேப்பா பார்வோனே சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டான், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் அப்படின்னும்போது அப்போ ஜனங்க வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால தான் ஜான் என்ன பண்ணுறான், அந்த ஏஞ்சல் காலில் விழுறான். எதுக்கு விழுறான், கர்த்தர்னு நினச்சிட்டான் அவரை. ஹல்லேலூயா. அதனால தான் பிரதர் பெனாம் என்ன சொல்கிறாரு, அந்த செவன்த் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, அப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் உன்னை போல ஒரு சகோதரன் தான், நீ தேவனை தொழுது கொள்ளும் சொல்கிறாரு. ஏன்னா எல்லாமே கர்த்தர் செய்கிறது போலவே இருக்குது, ஆனால் அவர் மனுஷகுமாரன் கிடையாது. ஏ சன் ஆஃப் மேன் ரிவீலிங் த சன் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. பார்வோன் த்ரோனில் இருப்பார், சிங்காசனத்தில் இருப்பார், பிரதர் பெனாம் த்ரோனில் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அகாஸ்வேரு ராஜா த்ரோனில் இருப்பான், ஆனால் மொர்தேக்காயை கணம் பண்ணணும்னா அவன் என்ன சொல்கிறான், ராஜா வஸ்திரத்தை கொடுக்கணும், ராஜா போடுற க்ரௌனை கொடுக்கணும், ராஜா ஏறுற குதிரையில் ஏறணும். ஆனால் அவன் ராஜா கிடையாது. ஆனால் எல்லாமே பார்த்தா ராஜா மாதிரி தான் இருக்கும், ராஜா த்ரோனில் இருப்பார். நீங்கள் மொர்தேக்காயை பார்த்துட்டு அகாஸ்வேரு ராஜான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பிரதர் பெனாமை பார்த்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை, அவங்க மிகப்பெரிய பாவத்துக்குள்ளாகிறாங்க. ஸோ தட்ஸ் வை ஜான் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன் ஃபெல் டவுன். அதனால தான் அவன் வந்து ஜான் வந்து அந்த தூதனுக்கு முன்பாக விழுற காரியம் வந்து இதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படும் போது, தற்காலிகமாக வரும்போது அவர் சாராள் வந்து பின்னாடி இருக்கிறா, ஆனால் அவளுக்கு வந்து அந்த ரகசியத்தை சொல்கிறான். பிரதர் பெனாமும் அதே மாதிரி வந்து செய்கிறாரு. ஆனால் பிரதர் பெனாம் காடா? காடு கிடையாது. காட் அது வந்து அவரோட மூலமாக அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு வரார். அதுதான் வந்து அங்கே டிஃப்ரென்ஸாக இருக்கிறது. ஹி இஸ் நாட் த ஒன் ஹூ இஸ் ஆன் த த்ரோன். சிங்காசனத்தில் அவர் இல்லை, த கிங் இஸ் ஆன் த த்ரோன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 41 என்ன சொல்கிறான் வாசிக்கலாம்.
பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டரைத்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்.
ஹோல் ஈஜிப்டுக்கும் அவன் தான் வந்து இன்சார்ஜ், ஸ்டூவர்ட் ஆஃப் ஆல் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் காட். யாரு? தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் வந்து பால் அப்படி சொல்லும்பொழுது, பிரதர் பெனாம் வந்து அந்த வந்து ஹோல் மிஸ்ட்ரீஸ்க்கும் வந்து அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கிறார். அவர் மூலமாக தான் ஆண்டவர் அதை கொடுக்குறார். இப்போ பார்வன் அவனுடைய ரிங்கை கட்டி யோசேப்பு கையில் போடுறான். ரிங்கை கொடுத்தா என்ன அர்த்தம், அந்த மொர்தேக்காய்க்கும் எஸ்தருக்கும், எஸ்தர் கையில் வந்து அந்த அகாஸ்வரி ராஜா ரிங்கை கொடுக்குறான். என்ன அர்த்தம், வாட் எவர் யூ சே இட் இஸ் சாங்ஷன், நீ என்ன சொல்கிறியோ அது வந்து எல்லாமே வந்து அது ஓகே பண்ணப்படும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபாரோ நோஸ் தட் ஜோசப் வில் நாட் அப்யூஸ் த பவர், பவரை தப்பாக யூஸ் பண்ண மாட்டான் யோசேப்னு பார்வோனுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது, அப்படியே கெஞ்சு அப்படியே ரோட்லேயே விழுந்துடுற மாதிரி ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இஷ்டமாக அவங்களுடைய வேலையை காட்டுவாங்க. யோசேப் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு கரெக்டாக வந்து பார்வோன் வந்து அந்த பவரை கொடுத்தா அவன் அப்யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால் மோதிரத்தை கொடுக்கறது என்னது, நீ என்ன சொன்னாலும் அது சாங்ஷன் ஆகும். பிரதர் பெனாம் வந்து அவருடைய மனைவி வந்து மேடா கட்டினால் கஷ்டப்படும் போது அவர் எங்கேயோ ஸ்ரீவி போட்டுற இடத்துல ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய மனைவிக்காக ஊக்கமாக ஜாம் பண்ணும்போது ஸ்டாண்டப் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, வாட் எவர் யூ சே தட்ஸ் த வே இட் வில் பி, இப்போ நீ என்ன சொன்னாலும் அதன்படியே நடக்கும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உடனே பிரதர் பெனாம் ஆவியில் சொல்கிறாரு, அப்போ டாக்டர்கள் கை வைப்பதுக்கு முன்னாத கட்டி நீங்கணும், அதே மாதிரி நீங்கி போயிடுச்சு. அதான் வந்து அந்த மோதிரத்தை கொடுக்கறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜோசப் வில் நாட் அப்யூஸ் இஸ் பவர், தன்னுடைய பவரை தப்பாக யூஸ் பண்ண மாட்டான். அந்த ரெண்டு வாலிபர், அந்த ஒரு யங் மேனும் அந்த யங் கேர்ளும் வந்து எல்லா காங்கிரிகேஷன் மத்தியில் மோசமாக நடக்கும்போது பிரதர் பெனம் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே ஆண்டவர் அவருக்கு வான் பண்ணியிருந்தாரு, ஐ ஃபர்கிவ் தம்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அது கிரைஸ்ட் நேச்சரை வந்து அங்கே அவர் ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இப்படியாப்பட்ட மனுஷன் தான் அந்த ஜோசப். அதனால் அவனுக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரேடிமின் வெஸ்டர்ஸ் ஆஃப் ஃபைன் லினன், மெல்லிய வஸ்திரம், அதான் பரிசுத்தமானுடைய நீதிகள், கோல்டு செயின், அது டயட்டியை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, செகண்ட் சேரியட்ல ஏத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சேரியட் வந்து ஃபாரோ காட், செகண்ட் சேரியட் வந்து பிரதர் பெனாம். ஏன்னா த்ரோன் வந்து ஃபாரோ தான், பிரதர் பெனாம் கிடையாது. காட் வந்து அவர் தான் வந்து காட், பிரதர் பெனாம் காட் கிடையாது. அதனால அப்படி ஏற்றும் போது இப்போ வந்து சாலமோன் வாஸ் கிரேட்டர் ஆஃப் ஆல் கிங்ஸ். அந்த ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களில் அவங்க ஆளும்பொழுது எல்லா ராஜாவை விட சாலமோன் பெரியவன். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி உலகத்தில் ஏனோக்கிலேருந்து எவ்வளோ ப்ராஃபட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிரதர் பெனாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரை விட ஆண்டவர் அவருடைய மினிஸ்ட்ரியை அதிகமாக மேக்னிஃபை பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ ஜெனசிஸில் நம்ம என்ன பார்க்குறோம், 45 வசனத்தை வாசிப்போம், 41-45.
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பனேயா என்ற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாக.
சாப்னாத் பனேயானா நமக்கு தெரியும், ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட்ஸ். பிரதர் பெனாம் வந்து காட்ஸ் அந்த மிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். த மேன் ஹூ ரிவீல் மிஸ்ட்ரிஸ், எ ஃபவுண்டர் ஆஃப் மிஸ்ட்ரிஸ், அதான் வந்து சாப்னாத் பனேயாவா இருக்கிறாரு. ஹிடன் மிஸ்ட்ரிஸ் எல்லாம் ரிவீல் பண்றான். அந்த ஃபிஃப்த் பார்ட் ஆஃப் கான் தான் ஹிடன். அது ஒரு காலத்துல வந்து பிளன்டியா இருக்கும்போது எடுத்து வச்சது, இப்போ வந்து அதை வந்து ரிவீல் பண்றாங்க. ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு பரிசுத்த பவுல் ரோமர் 16 சொல்றாரு. அல்லேலூயா. அதான் வந்து சாப்னாத் பனேயா. 46 வசனத்தை வாசிப்போம்.
யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான்.
எப்போ அவனுக்கு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது, 30 இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஏறக்குறைய 30 இருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட மினிஸ்ட்ரி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. இப்போ பிரதர் பெனாமோட மினிஸ்ட்ரி வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. அப்போது அவங்க என்ன போட்டிருக்குன்னா, பார்வோனுடைய சன்னிதியிலிருந்து புறப்பட்டு போகிறோம். எங்கள் தமிழ் பைபிளில், ஆங்கில பைபிள் என்ன போட்டிருக்கு, ஜோசப் வென்ட் அவுட் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாரோ. ப்ரெசன்ஸ் அப்படின்ற வேர்டு போடுறாங்க. ப்ரெசன்ஸ்னா நம்ம வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ப்ரெசன்ஸ், அவருடைய சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஆண்டவர் கொடுக்குற ரொம்ப ஹை ரெஸ்பெக்ட். ஸோ இ வென்ட் அவுட் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ்னா, இப்போ அவன் 30 அவனுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல அவன் காடை மீட் பண்ணணும், ஃபாரோவை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் போய் அவனுடைய வேலையை செய்ய முடியும். அதே மாதிரி பிரதர் பெனாம ஆண்டவர் முதல்ல அந்த கிரீன் மில்ன்ற கேவில் சந்தித்து அவருக்கு கமிஷனை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் போய் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. இந்த செவன் சீல் மிஸ்ட்ரி அது எல்லாத்துக்குமே பிரதர் பெனாம் தான் ஸ்டியூவர்டாக இருக்கிறாரு. ஆனால் அதை வந்து அவர் கொடுக்கணும்னா முதல்ல ஆண்டவர் அவரை 7-26 உயரத்தில் அந்த கிளவுடில் வந்து எடுத்துக்கொள்ளும் போது, அவர் காடை மீட் பண்ணும்போது அந்த சீக்ரெட் ஆண்டவர் கொடுக்கும்போது, அதன் பின்பு தான் அதை வந்து ப்ரீச் பண்ண முடியும். அல்லேலூயா. அதுவும் வந்து அந்த வென்ட் அவுட் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாரோ. அது மாத்திரமல்ல, 47 வசனத்தில் வாசிப்போம்.
பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது.
7 பிளண்டி, ரொம்ப அதிக பலனை வந்து கொடுத்தது. 48-48
எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான்.
அந்தந்த பட்டணத்தில் அந்தந்த சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. லைட் அப் ஃபுட் இன் த சிட்டி. சிட்டினா என்னது, ஒரு சர்ச், எஃபேசஸ் அது ஒரு சிட்டி. அதே போல் சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கையா எல்லாமே வந்து சிட்டிஸ். அப்போது அந்தந்த சிட்டியில் அந்தந்த தானியம் வந்து சேர்த்து வைக்கப்படும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தல் 1 நம்ம என்ன வாசிக்கிறோம், நீ காண்கிறத ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கையா என்னும் 7 பட்டணங்களில் உள்ள சபைக்கும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபுட்டு வந்து அந்த சிட்டிஸில் வந்து கேதர் பண்ண சொல்கிறோம். ஏ சிட்டி இஸ் அ சர்ச், சர்ச் ஏஜஸ் ஃபுட் வார் ஸ்டோர்டு. அங்கே வந்து அந்த 20% வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அந்தந்த பட்டணத்துக்கு சேர்க்கணும்னு சொல்லும்போது எவ்ரி சர்ச்சேஜ் ஆஸ் அ ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்குறாரு. அதான் வந்து நம்ம நீங்கள் சபை காலங்கள் வெளிப்படுத்தல் 2-3 வாசித்தா ஒன்றுக்கும் ஆண்டவரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் அங்கே கொடுக்கப்படுகிறது. எபேசு சபைக்கு வாசிங்கள்னா 7 நட்சத்திரங்கள் தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துகள் மத்தியில் உலாகிறவர் சொல்லுகிறதாவது. அதுக்கப்புறம் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடல் சொல்லுகிறதாவது, ஒன்னொன்னா அவங்களுக்கு போட்டுட்டே வருது. உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, அதெல்லாம் ஒரு ஒரு போர்ஷன் அங்கே எழுதியிருக்குது. அது வந்து செவன் சர்ச் ஏஜஸ், ஈச் ஏஜ் ஈச் ஸ்பெசிபிக் மெசேஜ். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கப்படுது? ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட். அப்போ ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் என்னது? அதுதான் செவன் சீல், மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். அப்போ நமக்கு வந்து எங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் ஃபுல்லாக இவங்களுக்கு எல்லாம் பார்ட் பார்ட்டாக ஒன்று ஒன்றா சொன்னது, அங்கே மொத்தமாக ஒரே இடத்துல எழுதியிருக்கு. அதுதான் செவன் சீல், அதுதான் இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஜோசப் மிஸ் பண்ண, ஜோசப் சேர்த்து வச்ச அந்த ஃபிஃப்த் பார்ட்டாக இருக்கிறது. அதனால் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மிஸ்ட்ரிஸ், ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சீக்ரெட்டாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட். அது மாத்திரமல்ல, 49வது வசனத்தை வாசிப்போம்.
இப்படி யோசப் அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான், அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது.
ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் சேர்த்து தானியம் எப்படி இருக்கு? sand of the sea, கடற்கரை மணல் போல இருக்குது. அப்பனா ரொம்ப அதிகமா இருக்குது. அது மாத்திரமல்ல, அளவு கடங்காததா இருக்கிறது, without number. அது என்னது? கடற்கரை மணல், without number. corn of joseph அவிதமா இருக்கிறது. the entire food with joseph gathered to deliver the entire world, முழு உலகத்தையும் விடுவிக்கணும் பஞ்சத்துல இருந்து. அதான் ஜோசப்க்கு கொடுக்கப்பட்ட கமிஷன். எப்படியாப்பட்ட ப்ரோக்ராம் நீங்க பாருங்க, ஆண்டவருடைய ப்ரோக்ராம். ஒரே ஒரு மனுஷன் தான், பிரதர் வில்லியம் மேரியன் பிரானம், ஒரு ப்ராஃபட். ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னு பாஸ்டிங்க வந்து ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியும் நமக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு ஃபுட் ஆண்டவர் கொடுக்குறாரு. ப்ரைஸ் த லார்ட். அதான் அந்த ஜோசப், அவங்க டைப்பாக இருக்கிறான் பிரதர் பிரானம், அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இன்னைக்கு மனவாட்டி அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கு ஆண்டவர் எவ்வளோ கிரேஸ் கொடுத்துருக்கிறார் நம்ம நினைச்சா நமக்கு கர்த்தருக்கு சோதனை சொல்லாமல் இருக்க முடியாது. ப்ரைஸ் த லார்ட். அப்படியாப்பட்ட மினிஸ்ட்ரி தான் இந்த ஜோசஃபோட மினிஸ்ட்ரி. கடற்கரை மணல், சாண்ட் ஆஃப் த சி, விதவுட் நம்பர், அளவு கடங்காததாக இருக்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவரே நீ என்ன தருவீர்னு கேட்குறோம் ஆபிரகாம். அவனுக்கு வந்து குழந்தை இல்லை. அந்த எலியேசர் என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருக்கிறவன் தான் உன்னுடைய சுதந்திரவாளி, எலியேசர் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? 5வது வசனத்தை வாசிப்போம்.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார்.
உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் சொல்றாரு? வானத்து நட்சத்திரத்தை மாதிரி இருக்கும். நட்சத்திரத்தை யாராவது என்ன முடியுமா? என்ன முடியாது, விதவுட் நம்பர். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வாசிக்கலாம், 12வது வசனம்.
ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணத்திறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்களை பெற்றார்கள்.
இங்க வந்து ரெண்டுத்தையும் ஒரே இடத்துலயே போட்டிருக்கு. வானத்து நட்சத்திரத்தின் போலவும் இருக்குது, கடற்கரை மணலை போல இருக்குது. யாருக்கு? சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. யார் அது? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சந்ததி வந்து ஸ்டார்ஸ் ஆஃப் த ஹெவன், சாண்ட் ஆஃப் த சி. அப்படின்னும்போது அதுக்கு வந்து ஒரு ஃபுல் அந்த ஸ்டார்ஸ் ஆஃப் த ஹெவன்னா ஃபுல் ஸ்டாப்பே நீங்கள் வைக்க முடியாது. கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கும், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அது மாத்திரமல்ல, சாண்ட் ஆஃப் த சி, அதையும் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ அளவாக இருக்கும்போது அதுதான் கார்ன் ஆஃப் ஜோசப், அதுதான் ஜோசப்போட மெசேஜாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து சீடு ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி கலாத்தியர் 3:16 என்ன சொல்கிறாரு? அவனுடைய சந்ததிக்கு, ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்குன்னு சொல்லாமல் ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு தட் சீட் இஸ் கிரைஸ்ட்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த சந்ததின்னு சொன்னால் அது வந்து கிரைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீடு வந்து சிங்குலரில் போட்டிருக்கு, அப்போ அது வந்து கிரைஸ்ட். த சீட் இஸ் கிரைஸ்ட் அப்படின்னா சீட் ஆஃப் ஆபிரகாம் வந்து கிரைஸ்ட். சீட் ஆஃப் ஆபிரகாம் கிரைஸ்ட்னா அது எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு? சாண்ட் ஆஃப் த சீன் போட்டிருக்கு. அல்லேலூயா. ஜோசஃபோட கான் வந்து என்னது? சாண்ட் ஆஃப் த சீன் போட்டிருக்கு. அப்போ ஜோசஃபோட கான் என்னது? கிரைஸ்ட். அல்லேலூயா. பிரதர் பெனாமோட மெசேஜ் என்னது? கிரைஸ்ட். பிரதர் பெனாமோட மெசேஜ் என்னது? செவன் சீல். மனவாட்டியோட மெசேஜ் இப்போ என்னது? செவன் சீல். அது என்னது? விச் இஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. கிரைஸ்ட் தான் வந்து நம்மளோட மெசேஜாக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஜோசப்ஸ் கான்ஸ் லுக்ஸ் லைக் த சாண்ட் ஆஃப் த சி, ஸோ தட் ஆல்சோ ரெப்ரசன்ட் கிரைஸ்ட். திஸ் மெசேஜ் இஸ் கிவன் டு அஸ் இன் த என் டைம். The time of famine is nothing but Jesus Christ himself. Hallelujah. Inda panchagalathile veda vasana kedaikka koodada kodiya panchagalathile nam irukkumbodhu namakku kodukapattirukkira message enadhu Jesus Christ avare dhaan namakku kodukapatta message. Hallelujah. Message na brother banam book kedaiyadhu message na Jesus Christ. Seven seal is our message. Hallelujah. Adu maatramalla avar vande andha mixture of seven forms ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுறார் இந்த மெசேஜ் ஜீசஸ் கிரைஸ்ட்னா ஜீசஸ் கிரைஸ்டின் பார்ட் கிடையாது இவங்களை கேட்டீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு அவங்க வந்து பார்ட் பார்ட்டாக தான் அவங்க சொல்லுவாங்க எப்படி ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன்லேயும் ஒன்று ஒன்று போட்டிருக்கல அது மாதிரி தான் சொல்லுவாங்க நமக்கு அப்படி கிடையாது கிரைஸ்ட் இன் இஸ் ஃபுல்னஸ் ஹல்லேலூயா அவர் நமக்கு பரிபூர்ணமாக ஆண்டவர் நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த எபேசு மிஸ் பண்ணது சிமிர்னா மிஸ் பண்ணது சபை காலங்கள் மிஸ் பண்ணது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மெசேஜ் தான் ஜோசஃபோட கான் ஏன்னா அவன் 7 இயர்ஸ்லேருந்தும் எடுத்திருக்கோம் 20% 20% 1/5 எடுக்கும்போது அதுதான் இந்த லூஸ் என்ஸ்லாம் கேதர் பண்ணி நமக்கு கொடுக்கும்போது அதுதான் சாண்ட் ஆஃப் த சீன் போட்டிருக்கு பைபிளில் ஹல்லேலூயா அதுதான் பிரதர் பெனாமுடைய மினிஸ்ட்ரியாக இருக்குது டோக்கன் என்ற செய்தியில் சொல்கிறாரு 63:1-8 We are not come together to talk about the message. மெசேஜை பற்றி பேசுறதுக்கு நம்ம வரல We are come together to get in the message. Message ku ulla varumbadiyaga vandirukrom. And the message is Christ. Christ da message nu solraru. He is the word. Avar da vaarthai nu solraru. Ippai avar eppadi irukkaru? Fullness of the word. Paripoornamana vaarthaiya irukkar. So to withstand the famine of this time, inda nerathukuriya panjatha namba jeikkanumna, namakku vande we need Christ. Hallelujah. Not the Christ of Paul. பால் லூத்தர் வெஸ்லி பிரதர் அந்த இவங்கெல்லாம் கிடையாது இந்த நேரத்துக்குரிய கிரைஸ்ட் நமக்கு தேவை ஹோலி கோஸ்ட் இம்செல்ஃப் நமக்கு தேவை ஹல்லேலூயா அதை தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அதான் கிரைஸ்ட் இன் இஸ் ஃபுல்னஸ் அது மாத்திரமல்ல ஏசாயா 30 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா 30:26 ஏற்கனவே நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏசாயா 30:26
கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும்
கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குனா த லார்ட் பைண்டத் அப் த பிரீச் ஆஃப் இஸ் பீப்புள் பிரீச்னா இடைவெளி அதை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு போட்டிருக்கு சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கும் மூணை பார்த்தா சன்னு நீங்கள் சொல்லுவீங்க சன்னை பார்த்தாலும் சன் மாதிரியே இருக்கும் மூணை பார்த்தாலும் சன் மாதிரியே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சன் அண்ட் மூன் ஆர் யுனைடட் டுகெதர் ஹல்லேலூயா ஜீசஸ் கிரைஸ்ட் இப்போ ஹெட் ஸ்டோனாக வந்திருக்கிறாரு நம்ம பிரைடாக இருக்கிறோம் பிரைடு வந்து மூணு கடையாலும் அவர் சன்னாக இருக்கிறாரு ஆனால் நம்ம நான் பிரைடை பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா கிரைஸ்ட் இன் பிரைட் ஃபார்ம் அப்போது அவருடைய லைட் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதுவும் கொஞ்சம் இல்லை ஃபுல்லாக அதனால தான் வந்து மூணை பார்க்கும்போது அதை சன் சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு ஸோ மூணோட லைட் எப்படி இருக்குமோ சன்னோட லைட் ஆனால் சன்னோட லைட் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கு ஏழத்தனையாக 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் 7 டேஸோட லைட் எப்படி இருக்குது அதெல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்ந்தால் அந்த லைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சன்னோட லைட் இருக்குது இப்போ ஹல்லேலூயா இந்த 7 சர்ச்சேஜஸில் இந்த லூசன்ஸ் எல்லாம் விட்டு போனதெல்லாம் அந்த மிஸ்ட்ரியை பிரதர் பெனாமம்னை கொண்டு வரும்பொழுது அது வந்து ஃபுல் மெசேஜாக இருக்கிறது 100% வேர்டாக இருக்கிறது அந்த லைட்டை தான் ஆண்டவர் நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்போது அந்த பிரீச்ன்ற வேர்டு அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குது பிரதர் பெனாம் வந்து 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே வந்து பிரீச் இருக்குது அங்கே என்ன இருக்குது பைபிளில் வெளிப்படுத்தல் 2-3 7 சபை காலங்கள் 6 அதிகாரத்தில் முத்திரைகள் இடையில 4 அதிகாரம் 5 அதிகாரம் அதில் த்ரோன் ஆஃப் காட் இருக்கிறது சீல்ஸ் வந்து அங்கே ஓப்பன் ஆகிறது அல்லேலூயா இந்த இடைவெளியை தாண்டி நம்ம ஹெட்ஸ்டோனுக்கு வரும் அப்போது இந்த மெசேஜ் எப்படியாப்பட்ட மெசேஜ் கிரைஸ்டோட நம்மளை யுனைட் பண்ணுற மெசேஜாக இருக்கிறது இன்விசிபிள் யூனியனில் இப்போ நம்ம இருக்கிறோம் அல்லேலூயா அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன் என்று செய்தியில் சொல்கிறாரு 65:07-25 So I have got my mind set on this message. என்னுடைய மனசை இந்த செய்தியில் தான் நான் வச்சிருக்கேன் That is the third pull. என்ன சொல்கிறாரு இந்த மெசேஜ் தான் மூன்றாம் இழுப்புன்னு சொல்கிறார் And it is the one I must be loyal and reverent to. இதுக்கு தான் நான் உத்தமமாகவும் அந்த மரியாதையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மெசேஜ் தான் தேர்ட் புல்னு பிரதர் பெனாம் சொல்கிறார் மெசேஜ் தான் கிரைஸ்ட்ன்னு நம்ம சொல்கிறோம் பிரதர் மெசேஜ் தான் கிரைஸ்ட்னு பிரதர் பெனாம் சொல்கிறாரு மெசேஜ் தான் தேர்ட் புல்னு சொல்கிறாரு அப்போ தேர்ட் புல்னா என்னது கிரைஸ்ட் கிரைஸ்ட் எப்படி இருக்காரு தேர்ட் புல்லாக இருக்கிறார் தேர்ட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வார்த்தையானது திறந்தளிக்கப்படுகிறதா இருக்கிறது And the anointed ones at the end time, the first pull healing, second pull prophesying, third pull the opening of the word, the mysteries revealed. Adhuda Joseph kodukapattirukkira corner irukku, Sabnath Banayava irukran revealing the mysteries of God. So the you need the unfolding of the mysteries to overcome the devil. Pisasa jeikkanuna ragasiyam namakku velippaduthapadanum. Adanal da Yesu Kristu enna solraru, baadalathin vaasangal adai merkollavillai. Yena revelation of Jesus Christ Pedruku varumbodhu adha da yaarume merkolla mudiyadhu. அதுக்கு தான் அதுக்கு ரொம்ப ப்ரிவைலிங் பவர் இருக்குன்னு ப்ராஃபெட் சொல்றாரு. ஹல்லேலூயா. சோ when you say the seals are not open, முத்திரைகள் திறக்கப்படலன்னா அவங்க என்ன சொல்றாங்க? They reject Christ. ஏனா சீல்ஸே அவர்தான், மெசேஜே அவர்தான், தேர்ட் புல் வந்து அவர்தான். The cloud is not the coming of the Lord. இது கர்த்தருடைய வருகை இல்லன்னா they reject Christ. ஆப்வியஸா they reject Christ. மெசேஜ் தேர்ட் புல் பிரதர் பெனாம் இதை செய்து என்ன சொல்றாரு? Anointed ones at the end time-ல the third pull was the opening of them seven seals. ஏழு முத்திரைகள் திறக்கப்படுறது தான் மூன்றாம் இழுப்புன்னு சொல்றார். மெசேஜ் கிரைஸ்ட், தேர்ட் புல்லும் கிரைஸ்ட்னு சொல்றாரு. இப்போ செவன்த் சீல் வந்து செவன் சீல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது தான் வந்து தேர்ட் புல் அப்படின்னு சொல்றார். எப்படி பிரதர் பெனாம் சொல்றார் பாருங்க, இந்த செவன் சீல் எப்போ ஓப்பன், இந்த சீல்ஸ் எப்போ ஓப்பன் ஆச்சு? February 28, 1963. அது அன்னைக்கு என்ன நடந்தது? இந்த கிளவுடு வந்தது. இது வந்து இங்கே பார்க்குற மாதிரி சின்னதாக இல்லை, 26 மைல் உயரத்தில் 30 மைல் சுற்றளவு கொண்ட பெரிய மேகம், மிஸ்டீரியஸ் கிளவுடுன்னு அந்த லைஃப் மேகசின்லேயே போட்டுட்டாங்க. அப்போது அங்கே அவர் வரும்பொழுது அதுதான் வந்து என்ன சொல்கிறார் பிரதர் பெனாம்? தேர்ட் புல்னு சொல்கிறார். ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் தான் தேர்ட் புல். அந்த பட்டயம் பிரதர் பெனாம் கையில் விழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு? திஸ் இஸ் த கிங்ஸ் வார்ட், திஸ் இஸ் த தேர்ட் புல் அப்படின்னு சொல்கிறார். அதான் வேர்டு ஓப்பன் ஆகிறது தான் தேர்ட் புல். அப்போ பைபிள் ஃபுல்லாக க்ளோஸ்டு புக்காக இருக்கிறது, அதை ஓப்பன் பண்ணணும்னா பரலோகத்துலேருந்து ஆண்டவர் இறங்கி வராரு. அதுதானே பைபிளில் ஏழாம் முத்திரையில் போட்டிருக்கு. அவர் ஏழாம் முத்திரை உடைக்கும் போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு. அப்போ செவன் சீல் தான் இறங்கும், அவர் வரும்போது தான் முத்திரைகள் ஓப்பன் ஆகுதுன்னு அதில் கிளியராக நமக்கு புரியுது. அப்போ செவன் சீல் தான் தேர்ட் புல்னு சொன்னா, மெசேஜ் தான் தேர்ட் புல்னு சொன்னா, மெசேஜ் தான் கிரைஸ்ட்ன்னு சொன்னா, செவன் சீல் தான் கிரைஸ்ட்னா ஒருத்தரால் ஏன் நம்ப முடியாது? இதெல்லாமே பிரதர் பெனா மெசேஜில் தான் இருக்குது. நம்ம அந்த செய்தி இருக்குது, கோட்ஸ் எல்லாமே இருக்குது, அவர் சொல்கிறது எல்லாமே இருக்குது. அது ரொம்ப கிளியராக நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. மூன்றாம் இழுப்புன்னானது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அப்போ சீல்ஸ் ஆண்டவர் இறங்கி வரும்போது என்ன நடக்குது? முத்திரைகளை திறக்கிறார், ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அப்போ அதுதான் தேர்ட் புல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மிஸ்ட்ரி இருந்தால் தான் இந்த ஃபமைனில் பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். எங்களுக்கு முத்திரைகள்லாம் வேண்டாம், முத்திரைகள் ரகசியம் தெரிஞ்சால் தான் பல்லவ ராஜ்யம் போக முடியுமா? ஷுவராக முத்திரைகள் ரகசியம் தெரிஞ்சால் தான் போக முடியும். அது ஆண்டவருடைய பிளான், ஆண்டவர் அப்படி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நீங்கள் யாருக்கு வேணால் ஆணித்தரமாக சொல்லலாம். அது மாத்திரமல்ல, when you say we don't need the seals, எங்களுக்கு முத்திரைகள்லாம் வேணாம்னா they are rejecting Christ. இந்த மிஸ்ட்ரீஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் உண்மையான இருதயம் இருந்தால் போதும், ஆண்டவர் எடுத்துக்குவார். உண்மையான இருதயத்துக்கு தக்க பலனை கொடுப்பாரு. ஆனால் ராப்சரில் போனோன்னா அவருடைய மைண்டோட சீக்ரெட் உங்களுக்கு வெளிப்படணும். ஆண்டவர் அதை இன்னைக்கு ரிவீல் பண்ணுறாரு. அவர் கொடுக்கலனா நமக்கு பெற முடியாது. ஆனால் அவர் கொடுக்கும்போது நான் பெற மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதை வந்து ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் புல் அவருடைய செய்தி கிடையாது பிரதர் பெனாம், அது ஹீலிங், அதெல்லாம் ப்ரிப்பரேஷன். செகண்ட் புல்லும் அவருடைய மெசேஜ் கிடையாது, ப்ரொஃபஸிங்க, ஜனங்களுடைய இருதயத்தின் ரகசியத்தை அறியுது. ஆனால் அவருடைய மெசேஜ் வந்து தேர்ட் புல், மூன்றாம் இழுப்பு வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டாக இருக்குது. ஹல்லேலூயா. ஜோசப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். 7 வருஷத்தில் அந்த ஃபிஃப்த் பார்ட் எடுத்து சேர்த்து வச்சிருக்கான். பஞ்சம் வரும்போது அவன் என்ன பண்ணணும்? ஓப்பன் த ஸ்டோர் ஹவுஸ். ஹல்லேலூயா. அந்த ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் திறக்கும் போது எல்லாருக்கும் சப்ளை பண்ணலாம். அந்த ஓப்பனிங் ஆஃப் த ஸ்டோர் ஹவுஸ் தான் ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ். ஹல்லேலூயா. அப்படி முத்திரைகள் திறக்கப்படும்போது இன்னைக்கு நமக்கு ரகசியம் வந்து வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன், 65:04:18 AM. இஸ் த ஒன் ஹூ ஓப்பன் தோஸ் சீல்ஸ். என்ன சொல்றார் பிரதர் பெனாம்? இஸ் த ஒன் ஹூ ஓப்பன் தோஸ் சீல்ஸ். அவர் தான் முத்திரைகளை திறந்தார்னு போட்டிருக்கு. அப்போ செவன்த் சீல், 1963 February 28 மெசேஜில் இந்த டேட் எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் தெரியும். அன்னைக்கு பாஸ் என்ன சொன்னார்? கிளவுடு பிக்சரை ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க, ஆனால் அது கமிங் ஆஃப் த லார்ட்னா நம்ம எதுக்காக அப்படி அப்போ போடணும்? அவங்க February 28, 1963 சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது. ஹல்லேலூயா. அது பிரதர் பெனாம் என்ன சொல்கிறாரு? ஈ இஸ் த ஒன் ஹூ ஓப்பன் தோஸ் சீல்ஸ். அவர் தான் திறந்தார். ஈ இஸ் தோஸ் சீல்ஸ். அவர் தான் அந்த முத்திரைகள்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஃபார் த ஹோல் வேர்ட் ஆஃப் காட் இஸ் கிரைஸ்ட். இந்த ஃபுல் வேர்டு ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் என்னது? கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவரே அவருடைய மைண்டை நமக்கு ரிவீல் பண்ணலன்னா யார் சொல்ல முடியும் நமக்கு? ஹல்லேலூயா. அப்போ அவர் இறங்கி வராமல் யார் வெளிப்படுத்துவா நமக்கு? பிரதர் பெனாம் அவருடைய மூல அறிவினால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சில கோட்ஸ்லாம் எடுத்து அந்த ஸ்மித்ன்றவர் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து அவர் குறிப்பெடுத்து வைக்கும்போது அதெல்லாம் பைபிளுக்கு மேட்ச் ஆகலை. ஆண்டவர் அவர் வந்து ஈச் ஏஞ்சல் கேம் ஈச் டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த செவன் ஏஞ்சல்ஸ் அவர் அங்கே சந்திச்சிருக்கிறாரு. அந்த கிளவுடில் வந்து ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்ளும்பொழுது நீ கோ பேக் டு ஜெஃபர்சன்வில்னு சொல்கிறாரு. அது கர்த்தர் அவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. கிரைஸ்ட் இஸ் த சீல்ஸ் தட் வாஸ் ஓப்பன். வாட் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் சீல்ஸ் தென்? அப்போது முத்திரைகள் திறக்கப்படுது என்ன? ரிவீலிங் கிரைஸ்ட். அல்லேலூயா. opening of the seals the seven seal avar vandada mutrigal tharakapadum adu enna brother benam kekkraru revealing christ ipa christ namakku velipaduthapattirukkaru hallelujah adha joseph oda corn avan store house therandu kudukkumbodhu janangalukku adhu dhaan vandu anga joseph oda corn a irukirathu seri brother oru namba oru imagination vechupom brother benam vandu seals ye reach pannala nu vechupome verum healing prophecy adha mattum pannaru mutrigalukke pola appadina பிரதர் பெனாம் இஸ் ஆல்சோ வல்னரபிள். அவரை கூட பிசாசு வஞ்சிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவருக்கு அந்த ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஹிடன் பார்ட் வந்து இல்லைன்னா இவங்களெல்லாம் எப்படி ஏமாத்தினான் சாத்தான்? 80% இருக்குது, 20% இல்லை. அந்த 20%ல அட்டாக் பண்ணால் அவங்க விழுந்துருவாங்க. அப்போ பிரதர் பெனாம் சீல்ஸுக்கு வரலன்னா பிரதர் பெனாம் வில் ஆல்சோ பி வல்னரபிள். ஆனால் அவர் வந்து இந்த நேரத்துக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபட்டாக இருக்கிறாரு. ஆண்டவர் அந்த ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா ஃபஸ்ட்டு புல்லை வந்து இமிட்டேட் பண்ணலாம், சுகமாக்குறத. நாங்களும் ஜெபம் பண்ணும், சரியாயிடுச்சு. செகண்ட் புல்லை கூட இமிட்டேட் பண்ணலாம், பார்த்தீங்களா நான் சொன்னேன் அதே போல் நடந்தது. ஆனால் தேர்ட் புல்லை இமிட்டேட் பண்ண முடியாது. அல்லேலூயா. இட் இஸ் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அது கிரைஸ்ட் தான் செய்ய முடியும், வேற யாரும் அதை வந்து காப்பி பண்ண முடியாது. இட் இஸ் அன் ஹையர் லெவல் ஆஃப் அனாயிண்டிங். அல்லேலூயா. அது ரொம்ப மேலான அபிஷேகமாக இருக்கிறது, பக்கத்துலேயே வர முடியாது யாரும். ப்ரைஸ் த லார்ட். இதுக்கு மேலே நம்ம செவன் சீல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒருத்தர் அதுக்கு தெரிஞ்சணும்னா அவங்களுக்கு வந்து காணத்தக்க கண்ணு, கேட்கத்தக்க காது, உணரத்தக்க இருதயம் வந்து தேவைப்படுது. So the corn of Joseph represented Christ. அப்ப யோசேப்புடைய தானியம் என்னது? Christ. Christ என்ன பண்ணுவாரு? He looked for something similar to him. அவருக்கு அவரை போல என்ன இருக்குன்னு பார்ப்பார். அந்த corn அனுப்பப்படும் பொழுது அது என்னது? Christ. மெசேஜ் உலகமெங்கும் போகும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு அவங்களோட சீடு எல்லாம் எங்க எங்க இருக்குன்னு பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த மாமா ஈகிள் என்ன பண்ணுது? அதோட கழுகு குஞ்சு அது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அது சர்ச் பண்ணுது. நம்ம யூடியூப்ல மெசேஜ் அனுப்பும் போது நம்ம என்ன பண்றோம்? மெசேஜ் அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கிரைஸ்ட் தான் அனுப்புகிறோம். அல்லேலூயா. கிரைஸ்ட் தான் மெசேஜ். அந்த மெசேஜ் போய் என்ன பண்ணுது? எங்கெங்கெல்லாம் ஈகிள்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ப்ரீ டெஸ்டினேட் சீடு இருக்குது அப்படின்னும் போது அது பாம்பேயில் இருக்குது, அது பெங்களூரில் இருக்குது, அது திருநெல்வேலியில் இருக்குது, அது சேலமில் இருக்குது. இப்படி எல்லாருக்குமே அந்த ஈகிள் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? இது தான் வந்து ட்ரூ வேர்டு. அல்லேலூயா. இது தான் ஹிடன் சீக்ரெட், இது தான் மிஸ்ட்ரி ஆஃப் காட், இது தான் மைண்ட் ஆஃப் காடுன்னு இந்த மெசேஜுக்கு ஆமேன்னு சொல்லும்பொழுது தே ஹியர் ஃப்ரம் தேர் தியோஃபனி. அல்லேலூயா. அவங்களுடைய தியோஃபனிலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு பிடிச்சிக்க, இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதுதான் ஜோசஃபோட கானாக இருக்கிறது. ஸோ வாட் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் தென்? முத்திரைகள் திறக்கப்படுது என்னதுன்னு பிரதர் பெனாம் சொல்கிறாரு, ரிவீலிங் கிரைஸ்ட். ஸோ பிரிங்கிங் த கிரைஸ்ட் அவுட். இப்போ இந்த நேரம் வந்து பஞ்சகாலம், நேச்சுரல் ஃபெமைன் இப்போ இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஃபெமைன் இருக்கு. நேச்சுரல் ஃபெமைன் உலகத்தில் வரதான் போகுது. இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை? வி நீட் கிரைஸ்ட், வி நீட் ஃபுல் வேர்ட், வி நீட் ஈகிள் அனாயிண்டிங். அல்லேலூயா. ஸோ அது மாத்திரமல்ல, இட் வாஸ் விதவுட் நம்பர்னு போட்டிருக்கு. அளவு கடங்காததா அந்த மெசேஜ் இருக்குது, அந்த கான் இருக்குதுன்னா எப்படி விதவுட் நம்பரு? அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், காலையில் பாஸ்டர் வந்து ஜோசஃபை பற்றி தான் பிரசங்கம் பண்ணார். நம்ம பாஸ்டர் ஏற்கனவே ஜோசஃபை பற்றி எத்தனை 5 பார்ட்டினோ எவ்வளோ பல பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், 100 பிரசங்கத்துக்கு மேலே கூட பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எப்படி வருது? இந்த பைபிள் வந்து ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் இருக்குது. அதில் வந்து 1129 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே படித்து முடிச்சிடலாம். அல்லது அந்த இண்டெக்ஸ் படி படித்தா டிசம்பர் வரைக்கும் படிக்கலாம் படித்தா. ஆனால் நீங்கள் ஏன் இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்பான், இதை வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிச்சிடுறீங்க, இப்போ நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அது திருப்பி திருப்பி அதில் என்ன படிப்பீங்க அப்படின்னா, இது ஸ்கூல் புக்கு மாதிரி இல்லைப்பா, அது ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துல முடியறது இல்லை, இது வந்து மைண்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. அது ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், அது வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இது எட்டர்னல் வேர்ட், இது அழியாதது. அல்லேலூயா. அதான் விதவுட் நம்பர். மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வருது? காட்ஸ் மைண்டு. அது வந்து சாண்ட் ஆஃப் த சீ, கடற்கரை மணலை போல இருக்கும், விதவுட் நம்பர், நட்சத்திரங்களை போல இருக்கும். கீப் ஆன் ஓப்பன். ஒரு அதிகாரத்தை நீங்க இன்னைக்கு படிப்பீங்க, ஒரு வசனத்தை படிப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று உணர்த்துவார். அதே அதிகாரத்தை நீங்க இன்னொரு நாள் படிக்கும்போது அங்க உங்களுக்கு வேர்டு ஓபன் ஆகும். அல்லேலூயா. அது இது இந்த மாதிரி இங்க இருக்கு, இது அங்க இந்த வேர்டு அங்க இருக்கு, எப்படி அது மேட்ச் ஆகுது, உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த கல்வாரி சாபனாக்கல உங்களுக்கு இங்க வரும்போதெல்லாம் ஆண்டவர் அப்படிதான் ஓபன் பண்றாரு. அல்லேலூயா. அது மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அது கார்ன் ஆஃப் ஜோசப் ஆயிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் வந்து விதவுட் நம்பர். அதனால சீல்ஸ் வந்து வெறும் லிமிட்டட் டு எ புக் கிடையாது, பைபிள் தான். ஆனா சீல்ஸ் இஸ் அ பர்சன். அல்லேலூயா. அது வந்து கிறிஸ்டா இருக்கிறது. கிறிஸ்ட் வந்து என்ன பண்றாரு, ஈ ஹிம்செல்ஃப், அவரே வந்து பிரதர் பெனாமிக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. அதனால தான் அவர் வந்து முத்திரைகளின் ரகசியத்தை சொல்றாரு. வி கீப் சீயிங் நியூ திங்ஸ், பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன், ஏன்னா ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ் த பைபிள் பிகேம் அ நியூ புக். முத்திரைகள் திறக்கப்பட்டது பின்பு தான் நமக்கு அப்படி ஓப்பன் ஆகுது. அல்லேலூயா. அது காட்ஸ் மைண்ட் வந்து ரிவீல் ஆகுது. நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் நமக்கு வேர்டு ஓப்பன் ஆகும்போது, இந்த போர்ஷன் ஓப்பன் ஆகும்போது, அதை நம்ம பார்க்கும்போது, நான் அங்கே இருக்கிறேன், அந்த கான் ஜோசஃபோட கானை இப்போ நான் பூசிக்கிறேன், தேட் இஸ் மீ அப்படின்னு நம்ம சொன்னால், தட் இஸ் த காலிங் ஆஃப் அவர் நேம். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியான ஜியோபஸ்லேருந்து நம்முடைய பேர் அப்போ தான் அழைக்கப்படுகிறது. அதனால் அந்த ஃபெமைன் வந்து அவங்களை அப்படி கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு ரெடாம்ஷன் கிடைக்குது. தே காட் த விஷன். நம்ம அப்படி அந்த ஜோசஃபோட கானோட ஐடென்டிஃபை பண்ணும்போது, நம்ம அதை ரிசீவ் பண்ணும்போது, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன் ஆர்டர் டு விச் ஸ்டாண்ட் 7 இயர்ஸ் கிரீவியஸ் ஃபெமைன், யூ நீட் ஃபுட் தட் இஸ் அன்லிமிட்டட். கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா பஞ்சத்தில் அவங்க வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டீங்கன்னா அது தீர்ந்து போயிடும். அன்லிமிட்டடாக இருக்கணும். 7 இயர்ஸ் ஃபெமைன், அதான் ரொம்ப கிரீவியஸ் ஃபெமைன். அப்போ எவ்வளோ ஆகாரம் தேவை. அதான் ஜோசஃபோட ஆகாரம் எப்படி இருக்குது, சாண்ட் ஆஃப் த சீ, அப்புறம் விதவுட் நம்பர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தட்ஸ் வை த ஃபுட் வாஸ் நாட் ஓன்லி ஃபார் ஈஜிப்ட். அதனால தான் அது எகிப்து தேசத்துக்கு மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டுக்குமே இந்த மெசேஜ் வரும். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அல்ல அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டுக்குமே தான். ஹல்லேலூயா. 53 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:53.
எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த
பின்
யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது.
எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. அதில் என்ன போட்டிருக்கு, பிரெட்னு போட்டிருக்கு ஆங்கில பைபிளில். ஆல் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் தேர் வாஸ் பிரெட். அப்போது ஆண்டவர் ஜபம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. அதை வந்து நம்ம எங்கே வாசிக்கிறோம், மத்தேயு 6:11, லூக்கா 11:3. ஸோ கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட். அதனால் இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, பஞ்சம் அதிகமாக இருக்கிறது, கிவ் அஸ் பிரெட் அப்படின்னு சொல்லும்போது ஜோசப் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் கேதர் பண்ணுறான். பார்வோன் வந்து என்ன சொல்கிறான், ஆல் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் வந்து ஆகாரம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் த என்டையர் லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் இஸ் கிரையிங் அன் டு ஃபாரோ. இப்போ வந்து எகிப்து தேசம் அவங்க முழுசுமே வந்து பார்வோன் கிட்ட வந்து ஆகாரத்துக்காக கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ஃபெமன் என்ன பண்ணுச்சு, ஹங்கர் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு வந்து பசி என்ன பண்ணுச்சு, ப்ராட் த பீப்புள் பேக் டு ஃபாரோ. ஃபாரோ வந்து காடுக்கு அடையாளமாக இருந்தால் ஜனங்களை அவங்கிட்ட கொண்டு வருது. அப்போ ஃபெமன் ஆண்டவர் அனுப்பிச்ச பர்பஸ் என்னது, ரெடாம்ஷன். அந்த ஃபெமன் வந்து இட் ப்ராட் த பீப்புள் பேக் டு ஃபாரோ. That's the purpose of the famine. அதனால தான் அது வந்து மோர் சிவியராக இருக்குது. ஸோ பிரிங்கிங் த பீப்புள் என்னது, திரும்பியும் ஜனங்களை ஆண்டவர்கிட்ட சேர்க்கறது பேர் தான் ரெடாம்ஷனாக இருக்கிறது. ஸோ அதுதான் அந்த பசியை வந்து செஞ்ச வேலையாக இருக்கிறது. கிவ் அஸ் திஸ் டெய்லி பிரெட்னா யார் கேட்குறா, நம்ம பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறோம். உங்கள் பிள்ளைங்க வந்து எல்லா விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால், நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கூப்பிட்டாலும் இதை செய்ய அதை செய்யினதாக கூப்பிட்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தே வில் நாட் பே ஹீட் டு யூ. நீங்கள் சொல்கிறத கண்டுக்காமல் அவங்க மாட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா சுள்ளுன்னு பசி எடுத்துன்னு வச்சுக்கோமே, நீங்கள் கூப்பிடவே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து அம்மா என்ன இருக்குது சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. அப்போது அல்லது அப்பா கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அது என்ன பண்ணுது, அந்த பசி, அந்த ஹங்கர் என்ன பண்ணுது, இட் இஸ் பிரிங்கிங் எ சைல்டு பேக் டு ஹிஸ் ஃபாதர். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அனுப்புகிற அந்த ஃபேமினோட நோக்கம் வந்து அதுதான், அவங்கள அழிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ எ ஃபாதர் ஹேட் 2 சன்ஸ். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும், ப்ராடிகல் சன். அங்கே வந்து மூத்த குமாரன் இளைய குமாரன் இருக்கிறாங்க. ஒருத்தன் என்ன கேட்குறான், அப்பா கிட்ட என்னுடைய போர்ஷனை பிரித்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூர தேசத்துக்கு போகிறான். அவன் வந்து போயிட்டு எல்லாத்தையுமே வீணாக செலவழித்து போடும்போது எல்லா பணமும் அவனுக்கு வந்து தீர்ந்து போச்சு. ஆனால் அவன் ஃபாதர் கிட்ட எப்போ வரான், எல்லா பணமும் தீர்ந்து போகும்போது வரல. Did he go back to his father when all his money were finished? No. அதுக்கப்புறம் ஒரு ஜாப் தேடணும்னு பார்க்குறான். அவர் குடியான இடத்துல போயிட்டு சேர்ந்துக்கிறான். அவன் அப்படி போகும்போது அதுக்கப்புறம் அந்த ஜாபை வந்து பாட்டிட்டு இருக்கும்போது அப்போ திரும்பி வரணும்னு நினச்சானா? இல்லை. வென் டிட் ஹீ கோ பேக்? எப்போ அவன் திரும்பி வரணும்னு நினச்சான்? 13 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:13.
சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
ஃபார் கண்ட்ரிக்கு போகணும், ஃபாதர் பக்கத்தில் இருக்கக்கூடாது. நீ எங்கே போன, என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, சர்ச்சுக்கு வந்தியா, பைபிள் படித்தா, ஜெபம் பண்ணியா, இதெல்லாம் கேட்கவே கூடாது. அதனால் ஐ வாண்ட் மை பர்சனல் ஸ்பேஸ். நான் வந்து ரொம்ப தூர தேசத்துக்கு நான் போயிட்டா என்ன பாஸ்ட் ஏன் நீ சர்ச்சுக்கு வரலன்னு கேட்க மாட்டார். நீ எப்படி இருக்க, ஆவிக்குரிய பகரமா என்ன பண்ணுற, ஒன்றுமே யாருமே என்ன கேட்கக்கூடாது. ஏன் சர்ச்சுக்கு வரல, சண்டே கிளாஸ் வரல, யூத் மீட்டிங் வரல, இதெல்லாம் யாருமே என்னை கேட்கக்கூடாது. ஃபார் கண்ட்ரிக்கு போகணுன்னு போயிட்டான். அப்போ 14 வசனத்தை வாசிப்போம்.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று.
எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு, அதான் 7 ஆஃப் பிளன்டி. அவங்க ஃபாதர் அவனுக்கு ரொம்ப பெரிய செல்வந்தர். அவர் அவனுடைய போர்ஷன் ரொம்ப பிளென்டியாக அவனுக்கு கொடுத்துட்டாரு, எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதான் அந்த 7 ஆஃப் பிளென்டி. அதுக்கப்புறம் என்ன வருது? அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதான் 7 ஆஃப் ஃபேமைன், அதாவது கிரீவஸ் ஃபேமைன். ஆதியாமில் என்ன போட்டிருக்கோ அதே தான், கொடிய பஞ்சம். அப்போது அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறான். இட் நெவர் ஹேப்பன் வென் இஸ் சப்ஸ்டன்ஸ் வேர் தேர். ஆஸ் லாங் ஆஸ் ஹி ஹேட் பிளென்டி, when he spends everything that he look what happens, whatever trial God brings you. எவ்வளவு பரிபூர்ணம் இருந்ததோ எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறான். ஆனாலும் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நம்ம அப்பா கிட்ட போகணும்னு நினைக்கல. அவன் வந்து என்ன பண்ணுறான்? அவன் வந்து இன்னுமே ஜாபை தேடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து அந்த பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப வயிறு பசிக்கும் போது அப்போ தான் வந்து அவன் அப்பா பற்றி நினைக்கிறான். ஹல்லேலூயா. அதை வசனத்தை வாசிப்போம். 17.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன்.
ஐ பெரிஷ் வித் ஹங்கர். ஹங்கர்ன்ற வேர்டு அங்கே போட்டிருக்கு பாருங்க, பசியினால் சாகிறேன். அப்போ அவனுக்கு அந்த ஃபாதரை பற்றிய தாட் எப்போ வருது? ஹங்கர். இது இஜிப்தியன்ஸ் எப்போ ஃபாரோ கிட்ட வராங்க திருப்பி? ஹங்கர். அதான் ஹங்கர் பை ரெடாம்ஷன் பை ஹங்கராக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ட்ரையல் வந்து எப்படி இருக்குன்னா, ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு ரன் அவுட் ஆஃப் கேஸ். அதாவது நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, இல்லை காரில் போயிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்க, திடீர்னு உங்கள் பெட்ரோலோ இல்லை டீசலோ வந்து ஹைவேல நின்றுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாது, திகைப்பீங்க. அந்த பொசிஷனில் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியும்னா, நான் வந்து நேச்சுரலாக சொல்லலை, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். அப்போது அப்படியாப்பட்ட நிலைமைக்கு வந்து நம்மளை ஆண்டவர் கொண்டு போகும்போது தான் அவரை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். காட் சேஸ் தட் இஸ் த பிகினிங். இவன் என்ன சொல்கிறான்? புத்தி தெளியுது அவனுக்கு, என்னோடய தகப்பன் வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் பிளென்டியாக இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட். அப்போது அதை ஈவன் த சர்வன்ஸ், வேலைக்காரங்க கூட எவ்வளோ அங்கே சாப்பிட்றாங்க, நான் இங்கே பசினால் சாகிறேன் அப்படின்னும் போது அந்த ஹங்கர் தான் வந்து அவனுடைய ஃபாதர்கிட்ட வந்து அவனை கொண்டு போகிறதா இருக்கிறது. ஹீ கேம் டு ஹிம் செல்ஃப். அப்போது அவன் வந்து ஹீ கேம் டு ஹிம் செல்ஃப்னா அவனுக்கு புத்தி தெளியுதுன்னா நியூ பர்த் அடையிறான் அவன். ஹல்லேலூயா. அவனுடைய ஓல்டு திங்ஸ் எல்லாம் அவனை விட்டு போகுது, ரெடாம்ஷன் பெறுறான் அவன். ஹல்லேலூயா. அது எப்படி அவனுக்கு வருது? அந்த ஹங்கர் வரும்போது தான் அவனுக்கு வருது. அந்த ஹங்கர் வந்து அவனை என்ன பண்ணுது? தகப்பனை வந்து நினைக்கும்படி செய்து. இட் இஸ் அ ஃபெமைன் தட் ரெஸ்டோர்ட் ஹிம் பேக் டு ஃபாதர். ஸோ இட் டுக் அ ஃபெமைன் டு பிரிங் த ரெவலேஷன். அவனுக்கு அந்த வெளிப்பாடு வரணும்னா பஞ்சம் தேவை. எகிப்து தேசத்தில் பஞ்சம் வந்தால் தான் மறைஞ்சிருக்கிற காணை ஜோசப் கொடுக்க முடியும். மறைஞ்சிருக்கிற காணை கொடுக்கறது தான் ரெவலேஷன். இவனுக்கு ஃபாதரை பற்றிய ரெவலேஷன் எப்போ வருது? அந்த ஃபெமைன், அந்த பஞ்சம் அவனுக்கு வரும்பொழுது, அந்த பசி வரும்பொழுது தான் வருது. ஸோ இட் டுக் ஃபெமைன் டு பிரிங் ரெடாம்ஷன். இட் டுக் ஃபெமைன் டு பிரிங் நியூ பர்த். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அந்த பர்பஸாக இருக்கிறது. வேறு எந்த டிசப்பாயின்ட்மெண்ட் வந்தாலும் அவன் போக மாட்டான் திருப்பி. அவன் எல்லா பணமும் செலவாயிடுச்சு, அப்போ கூட போகல. அவனுக்கு பசி வரும்போது தான் போகிறான். இட் வாஸ் த ஹங்கர். ஹல்லேலூயா. அவனுக்கு புத்தி தெளியுது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்? சிவியர் ஃபேமைன். வாட் இஸ் த பர்பஸ்? ஆல் எஜிப்ட் ஹேவ் டு லுக் அட் ஒன் பர்சன். எல்லாருமே ஒரே பர்சனை தான் பார்க்கணும். ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் ஃபாரோ, ஃபாரோனே உங்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாரோன் கிட்டே போயிட்டு எங்களுக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இதுக்கு மேலே பீப்புள் வந்து பஞ்சத்தினால என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எங்களுக்கு எல்லாமே தெரியும், யாருமே எதுவும் சொல்ல வேணாம், அல்லது எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்கள் இருக்குன்னா ஆண்டவரையே நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போது நம்ம நான் வந்து செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, நான் உண்மை நம்பி இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம அவர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தே லேர்ன் டு டிபெண்ட் ஆன் த ரூலர். ஸோ ஃபாரோன் வராரு, நியூஸ் சேனல் அவர் வராரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்ச நேரத்தில் அவர் வந்து பேச போகிறாரு அப்படின்னா பிளென்டியாக டைம் இருக்கும். அந்த இயர்ஸ் ஆஃப் பிளென்டியில் வந்து அப்படிலாம் யாரும் வந்து போய் பாரோன் என்ன பேசுகிறாங்களாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கொரோனா வரும்போது என்னாச்சு, பிரைம் மினிஸ்டர் பேச போகிறாரு, 8 மணிக்கு பேச போகிறாரு, 9 மணிக்கு பேச போகிறாரு, உடனே எல்லாருமே வந்து என்ன சொல்ல போகிறாரு, நாடு வந்து இப்படி வியாதியிலையும் வந்து அங்கே பசி பஞ்சம் பட்டினியெலாம் இருக்குது என்ன சொல்ல போகிறாருன்னு எப்படி காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஃபாரோனுக்காக காக்கணும்னா நல்ல பஞ்சம் அந்த செழிப்பாக இருக்கும்போது வரமாட்டாங்க, பஞ்ச காலத்துலாம் வருவாங்க. But when the famine struck them, they were eager to watch what Pharaoh is going to say. அந்த நேரத்தில் தான் வருவாங்க. ஆண்டவரை எப்போ பார்ப்போம், எல்லா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நம்ம திக்கு முக்காடும் போது அப்போ தான் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் ஆனாலும் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆனால் அது நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ஒரு டூலாக இருக்கிறது. 55 வசனத்தை வாசிப்போம்.
எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான்.
ஜனங்க வந்து ஓலமிடுறாங்க. சோ ஜோசப் என்ன பண்றான், பீப்புளுக்கும் ஃபாரோனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரோம். பிரதர் பெனம் வந்து எக்ஸ்போசிஷன் ஆஃப் 7 சர்ச்சஸ்ல என்ன சொல்றாரு, அவருடைய மெயின் பர்பஸே அதுதான் சொல்றாரு. நாட் ஃபார் ஒன் மொமெண்ட் டு ஐ பிரிங் எ மெசேஜ் டு தி பீப்பிள் தட் தே மே ஃபாலோ மீ. என்ன ஃபாலோ பண்றதுக்காக ஜனங்களை நான் வந்து இந்த மெசேஜை கொண்டு வரல. ஐ டூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் தி திங்ஸ் ஆஃப் காட், ஐ கேன் அக்கம்ப்ளிஷ் ஜஸ்ட் ஒன் திங், ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஒரே காரியத்தை செஞ்சா நான் திருப்தி அடைவேன். தி ஒன் திங் இஸ் டு சீ எஸ்டாப்லிஷ் எ ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் மேன். உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியம் தேவனுக்கும் மனுஷனும் ஏற்படுத்துறது தான் என்னுடைய பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அதான் வந்து அங்கே ஜோசப் செய்கிறான். ஸோ எவ்ரி திங் அவன் வந்து ஃபாரோனுக்கு வந்து கொடுத்துடுறான், ஜனங்கக்கிட்டேருந்து வாங்குறது. பிரதர் பெனாம் தன்னுடைய க்ளோரிக்காக எதுவுமே செய்யலை, கர்த்தருடைய மகிமைக்காக தான் அவர் செய்கிறார். த பீப்புள் க்ரை டு ஃபாரோ ஃபார் பிரெட். அவங்க வந்து பார்வோன் கிட்ட போயிட்டு அவ்விதமாக கேட்கும்பொழுது அந்த ஃபெமைனோட பர்பஸ் என்னது, டு பிரிங்கிங் பேக் த பீப்புள். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, பசினால் வருத்துறாரு. அந்த உபாகமம் 8:3 என்ன போட்டிருக்கு, சஃபர்ட் தீ டு ஹங்கர், பசி. அப்போ தான் வந்து ஆண்டவரை வந்து அவங்க நோக்கி பார்ப்பாங்க. அவங்களோட செல்ஃப் டிபெண்ட்டாக அவங்க இருந்தாங்கன்னா ஆண்டவரை வந்து அவங்க நோக்கி பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து அதை அனுப்புகிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த 55 வசனத்தில் கோ அன் டு ஜோசப் வாட் இ செட் டு யூ டூ, அங்கே நீங்கள் யோசேப்புக்கிட்ட போங்க, அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி செய்யுங்க, இந்த மெசேஜ் ஆஃப் த அவர் படி நீங்கள் நடங்க. ஸோ ஜோசப் கொடுக்கறது வந்து என்னது, ஹிடன் ஃபுட், spiritual food in due season. Hallelujah. Unfailing body word of the Son of Man. மனுஷகுமாரோடைய மாறாத சரீர வார்த்தையை கொடுக்குறான். அதுதான் வந்து அன்ஃபெயிலிங் ஏன் போட்டிருக்கு, குறையவே குறையாது, பஞ்சம் எவ்வளோ இருந்தாலும் இதை வச்சு அதை மேற்கொண்டுடலாம். அல்லேலூயா. அதான் அன்ஃபெயிலிங், கவுண்ட்லெஸ், விதவுட் நம்பர், சாண்ட் ஆஃப் த சி, எல்லாமே அதுக்கு பொருந்தும். ஸோ ஜோசப் ஓபன் ஆல் த ஸ்டோர் ஹவுசஸ். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 56 வசனத்தை வாசிப்போம். 56
தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு கலஞ்சங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று.
ஃபேமைன் வாஸ் சோர். அங்கே வந்து ஸ்டோர் ஹவுசஸை திறக்கும் போது அதான் வந்து ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸாக இருக்கிறது. எல்லாமே வந்து அவன் வந்து சப்ளை பண்ணுறான். வேக்ஸ் ஸ்டோர் இந்த லேண்ட் ஆஃப் இஜிப்ட். அப்போது என்ன பார்க்குறோன்னா ஆண்டவர் வந்து அந்த கானை அனுப்பும்பொழுது எல்லா ஜனங்களும் அவன்கிட்ட வராங்க. யோவான் 10:16 என்ன போட்டிருக்கு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் வரணும், அப்போ ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். அப்போது எங்கள் கான் எங்கே இருக்கோ அங்கே ஜனங்கள் வரணும். அதான் உண்மையான வார்த்தை இருக்கோ எங்கே இருக்கோ அங்கே வரணும். அதான் வந்து அங்கே போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த நேஷன்ஸ்க்கு எல்லாமே போகுது அப்படின்னு போட்டிருக்கு. 56 வசனத்தில் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. ஸோ எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து நேம் பண்ணாலும் அந்த கண்ட்ரியும் வந்து அங்கே வந்து இப்போ ஜோசப் கிட்ட ஆகாரம் வாங்கணும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எப்படி இந்த ஒரே மெசேஜ் காமனோ அதே மாதிரி தான். அது வந்து இந்த நேஷன் அந்த நேஷன் கிடையாது, எல்லா நேஷனுக்கும் இதே மெசேஜ் தான். அதான் முத்திரைகள் திறக்கப்படும் போது என்ன ஆகுது, வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தில் தேவரீர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறீர், ஏனெனில் உடைய ரத்தத்தாலைகளை மீட்டுக்கொண்டு தேவனுக்கு உண்பாக ராஜாக்களும் ஆசாரலுமாய் மாற்றினீர் என்று சொல்லும்பொழுது அது வந்து என்னது, ஆண்டவர் வந்து அங்கே என்ன போட்டிருக்குது, அந்த வசனம் என்ன போட்டிருக்குது, 9 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5:9,
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும்
பாஷைகளிலும் சகல கோத்திரங்களிலும் அதாவது ஆல் ட்ரைப்ஸ். அடுத்தது
பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு.
இங்க பாருங்க, கிண்ட்ரட், டங், பீப்புள், நேஷன், எல்லாருக்குமே இந்த மெசேஜ், ஆல் நேஷன்ஸ். ஹல்லேலூயா. அதனால தான் ஜான் வாய்ஸ் ரிஜாய்சிங் பிகாஸ் ஆஃப் த ஓபனிங் ஆஃப் த சீல்ஸ். முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஜான் வாஸ் ரிஜாய்சிங். த ஓப்பனிங் ஆஃப் த ஃபாரோ ஸ்டோர் ஹவுஸ் என்ன பண்ணுது? கேதர் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அவர்கிட்ட வரணும். அதுக்காக தான் வந்து இந்த ஃபேமைன். இப்போ அதுக்காக தான் வந்து சீல்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டு நமக்கு வந்து ஃபுட்டு வந்து அங்கே கிடைக்குது. ஹல்லேலூயா. சகல தேசங்களிலும் இருந்து, 57 வசனத்தை வாசிக்கலாம்.
சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதானபடி இருந்தபடினால் சகல தேசத்தாரிலும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்து வந்தார்கள்.
சகல தேசங்களிலிருந்து வராங்க, அதான் ஆல் நேஷன்ஸ். அது மாத்திரமல்ல, எகிப்தில் தானியம் உண்டு கேள்விப்பட்டாங்கன்னு ஆதியாகமம் 42 அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆதியாகமத்தில் இந்த ஸ்டோரி. அப்போது ஜோசஃபோட பிரதரன் அவங்ககிட்ட வரணுனாலும் அவங்களுக்கு வந்து பஞ்சம். அங்கே எகிப்தில் மட்டும் இல்லை, கானான் தேசத்துலையும் பஞ்சம். அதனால் யாக்கோப் என்ன சொல்கிறான், எகிப்தில் தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அதனால் நீங்கள் ஏன் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஜோசப் வந்து அவனுடைய பிரதரன் அவங்ககிட்ட வரணும்னா ஹங்கர், அந்த பிரதரன் அவங்ககிட்ட திரும்பி போகிறது தான் ரெடாம்ஷன். ஆனால் ஜோசப் வந்து பெஞ்சமீனுக்காக பார்க்குறான். பெஞ்சமீன் வந்து பரிபூர்ணமுள்ள வருஷத்தில் வர முடியாது. பெஞ்சமீன் வரணும்னா பஞ்சகாலம் இருக்கணும், பீரியட் ஆஃப் ட்ரிபுலேஷன் இருக்கணும். 144,000 பேர் உபத்திரவ காலத்தில் தான் மீட்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. பெஞ்சமீன் வந்து 144,000 ஆயிருக்கிறான். அதனால் அவன் வந்து அவனை எதிர்பார்த்தா கூட அப்போ வர முடியாது. அந்த பிரதர்ஸ் மற்ற பேர் வராங்க, அதுக்கப்புறம் பெஞ்சமீனை வர சொல்கிறான். அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம நிறைய பிரசங்களை கேட்டிருக்கிறோம். ஸோ வென் த ஃபெமைன் கேம் இட் பிகின் டு பிரிங் ஜோசப் பிரதரன் பேக் டு ஹிம். அதான் ப்ராடிகல் சன் அப்பா கிட்ட திருப்பி போகும்போது அந்த ஹங்கர், எஜிப்ட் வந்து வரும்போது ஹங்கர், இந்த ஜோசப் பிரதரன் அவங்ககிட்ட வரும்போது ஹங்கர். ஸோ ஃபெமைன் ப்ராட் ஈஜிப்ட் பேக் டு ஃபாரோ. அதனால் அவிதமாக அவங்கள கொண்டு போகும்பொழுது இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சம் மிகவும் கொடிதாக இருக்குது. 47:13 வசனத்தை வாசிப்போம்.
பஞ்சம் மிகவும் கொடிதாக இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று.
பஞ்சம் ரொம்ப கொடிதாக இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதலாவது ஜோசப் கிட்ட வந்து பணத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து தானியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹோல் லேண்ட் வாஸ் சஃபரிங் பட் தேர் இஸ் ஸ்டில் ஃபுட் லெஃப்ட் வித் ஜோசப். ஆனால் ஜோசப் கிட்ட ஆகாரம் இருக்குது, ஏன்னா அது கடற்கரை மணலை போல் இருக்கிறது. 14 வசனத்தில் என்ன போட்டிருக்கு,
யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை
எல்லா பணத்தையும் வாங்கிடுறான். ஜனங்க கிட்டேருந்து அவங்க வந்து பணத்தை எல்லாம் கொடுத்து இவங்கிட்ட தானியம் வாங்கும்போது ஜோசப்க்கு மணி எப்படி வருது, அவனுக்கு வந்து செல்லிங் கான், தானியத்தை விற்கிறதுனால அவனுக்கு பணம் வருது. ஸோ கான் கேன் ப்ரொடியூஸ் மணி. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். தானியம் வந்து பணத்தை கொண்டு வர முடியும். கான் என்னது? ஜோசஃபோட கான் மெசேஜ் ஆஃப் த அவர் வேர்ட் ஆஃப் காட். கான் ப்ரொடியூசஸ் மணி. அது மாத்திரமல்ல கான் ஆஃப் ஜோசப் வந்து கிரைஸ்டாக இருக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தானியம் வந்து வாங்கிக்கிறாங்க. திரும்பியும் அவங்களுக்கு வந்து பணம் வந்து எல்லாம் காலி ஆகிட்டு பஞ்சம் கொடிதாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 15 வசனத்தை வாசிக்கலாம்.
எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பின் இடத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள்.
ஃபார் த மணி ஃபெயிலத், பணம் வந்து இல்லைன்னு போட்டிருக்கு. இங்கே மணி ஃபெயிலத்துன்னு போட்டிருக்கு. உலகத்தில் ஒரு காலம் வரப்போகுது, அப்போ மணி வில் ஃபெயில், பேப்பர் மணி அபாலிஷ் பண்ணுவாங்க, பணம் வச்சுருந்தாலும் பிரயோஜனப்படாத ஒரு காலம் உலகத்தில் வரப்போகுது. அப்போ மணி ஃபெயில்னும் போது முதல்ல வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம்லாம் பாரோனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. என்ன யோசேப்பு இப்படி செய்கிறான், அது எப்படி அவன் வந்து நல்லது செஞ்சதுக்கு அடையாளமாக இருக்கும், ஆன்டி கிரைஸ்டை இந்த பேட்டர்ன் அவன் வச்சு தான் உலகத்தை வந்து கேப்சர் பண்ண போகிறான். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற ஆங்கிள் வந்து அது எப்படி நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற ரெவலேஷனை தான் நம்ம பார்க்கணும். கான் வந்து ஜோசஃபோட கான் ஜீசஸ் கிரைஸ்ட். இட் ப்ரொடியூசஸ் மணி. மணி அந்த ஜனங்க பணத்தை கொடுத்து இந்த கானை வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ ஜோசஃப்க்கு அந்த கான்னால் அவனுக்கு மணி வருது. இப்போ மணி செலவழிஞ்சு போனோன்னு அவன் என்ன சொல்கிறான், கேட்டில் கொடுங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுங்க, ஆடு மாடு குதிரை கழுது எல்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம்.
அதற்கு யோசேப்பு உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான்.
ஸோ பீப்புள் பிகின் டு லூஸ் தேர் பிலாங்கிங்ஸ். தங்களுடைய உடமைகள் எல்லாம் ஜனங்க விட்டுடுறாங்க. அப்படியே பெந்தகோசனால பரிசுத்தாவி வரும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தங்களுடைய உடமையெல்லாம் செல் பண்ணி எல்லாரும் பொதுவாக காமனாக வச்சு அனுபவிச்சாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஏன் அப்படி போட்டிருக்கு, ஹோலி கோஸ்டோடைய கண்ட்ரோலுக்கு வந்து அவங்க சரண்டர் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. ஹல்லேலூயா. த ஹோலி கோஸ்ட் இன் தெம் பிகின் டு டேக் ஓவர். அவங்கள வந்து அப்படி அந்த அந்த காலம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து அப்படி எல்லாத்தையும் வித்தை எனக்கு கொண்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. இது ரெவலேஷனை நம்ம பார்க்கணும். எதுக்காக அப்படி செஞ்சாங்க? கோயிங் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். இந்த ஜோசப் கான் வந்து கிரைஸ்ட் ஹோலி கோஸ்ட். மணி வந்து ஃபெயில்டு, மணி வந்து அதை கொடுத்து வாங்குறாங்க, மணி காலி ஆயிடுச்சா அப்போ கேட்டல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னும் போது கேட்டல்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, 18
அந்த வருஷம்
17
அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலாளிகளை யோசேப்பு எடுத்து கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி
எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, எதுவுமே வந்து எங்களுது இல்லை, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னும் போது அதான் ஹோலி கோஸ்ட் வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், எதுவுமே எந்த இல்லைன்னு தான் நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. எதுவுமே எதுவுமே ஆண்டவர் நம்ம கொடுக்குற எல்லாமே, வீடு, நம்ம கொடுக்குற ஜீவன், நம்ம கொடுக்குற பிளஸ்ஸிங், நம்ம கொடுக்குற ஒய்ஃப், ஹஸ்பண்ட், சில்ட்ரன், எல்லாமே உமது தான் ஆண்டவரே நம்ம சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. அதுதான் ரீசன் ஃபார் ஃபேமைன். ஹலலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்குற அந்த அவங்க ஆடு மாடுன்னெலாம் போட்டிருக்கு. இன்றைக்கி நமக்கு கார் பைக் அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பெருமை அடிக்கிறதுக்கு கிடையாது. அது உமது ஆண்டவரே, உமக்காக வாழறதுக்காக நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீர் அப்படி நம்ம நினைக்கணுன்றது தான் அவருடைய தாட்டு. இப்போ வந்து அவங்க வந்து அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம எப்போவுமே ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ஏன் ஹஸ்பண்டு, ஏன் புருஷன், ஏன் மனைவி இப்படிலாம் நம்ம பேசுறது வந்து ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்காது. ஏசா என்ன சொல்கிறான், நீ நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதம்
ஒன்றும் தெரியாத காரியம் அல்ல.
பசினால சாகுறோம், மணி வச்சுக்கோங்க, தானியத்தை தாங்க. அடுத்தது ஆடு மாடெல்லாம் வச்சுக்கோங்க, தானியத்தை தாங்க. அப்போ தானியம் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜோசஃபோட கான் இருந்தால் உங்களுக்கு மணி கிடைக்குது, உங்களுக்கு வந்து அந்த கேட்டில்ஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த கார் பைக்கு இந்த மாதிரி பிளஸ்ஸிங் எல்லாம் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அது அவருக்கு மகிமையாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த வேர்ல்லி பிளஸ்ஸிங்ஸை இங்கே வந்து மெயினாக நம்ம சொல்ல வரல. அந்த கான், ஜோசஃபோட கான் என்னெல்லாம் பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமே இல்லை. அவர் பாடிஸ் அண்ட் அவர் லேண்ட். ஸோ ஜோசஃபோட கான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், ஹியூமன் பீயிங்ஸை கொண்டு வரும். ஹலலூயா. எங்கள் பாடிஸ், அதாவது அவர் பாடிஸ்னா மெசேஜ் போகும்போது இங்கே நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், எல்லாருமே வந்து ஒரு பிளட் ரிலேஷன் படி ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. இங்கே நிறைய பேர் இந்த மெசேஜ் இல்லைன்னா நம்ம வந்து தெரியவே தெரியாது நமக்கு. இவங்க நம்ம எல்லாரும் நம்ம இங்கே எப்படி ஒன்றா மாறுறோம், நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரோடைய ஃபெலோஷிப் பண்ணுறோம் இந்த ஜோசஃபோட கான்னால தான், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர்னால தான். இதுதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருது. ஹலலூயா. இட் ப்ரொடியூசஸ் bodies. Hallelujah. Human being கொண்டு வருது. மேரேஜ்க்காக நீங்க காத்திருக்கீங்களா, ஒரு ஹியூமன் பீயிங் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஆண்டவர் தர முடியும். அதான் ஜோசப் கான் செய்யும். நீங்க வந்து ஒரு சைல்டு பர்த்காக காத்திருக்கீங்களா, உங்களுடைய ஊம்பில் வந்து ஒரு லைஃப் ஆண்டவரால் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் ஜோசப் கான் வந்து செய்யறதா இருக்கிறது. Hallelujah. அதனால தான் அதை கொடுத்தவங்க வந்து அந்த கானை வாங்குறாங்க. Redemption to get you back. God is using anger to bring you back to him. எல்லாமே ஆண்டவர் கிட்ட டிபெண்ட் ஆகணும். அது மாத்திரமல்ல அவங்க என்ன சொல்றாங்க, 18 எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்களுடைய பாடி இருக்குது, எங்களுடைய லேண்ட் இருக்குது, அதை வச்சுட்டு கொடுங்க. நோ லாங்கர் மணி பொசிஷன், இப்போ வந்து எங்களுடைய பாடின்னு சொல்லும்போது அந்த பாடியை குறித்து நம்ம என்ன சொல்லலாம், பவுல் என்ன சொல்கிறாரு, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. லிவிங் சாக்ரிஃபைஸ் டு காட். ஹலலூயா. அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது. எல்லாமே போயிடுச்சு. ஸோ நவ் தே ஆர் ரெடி டு கிவ் தெம் செல்ஸ். தங்களையே கொடுக்க வந்து முன் வந்துடுறாங்க. பிரெட் ப்ரொடியூசஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஹலலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, மத்தேயு 19:29 என் நாமத்து நிமித்தம் வீட்டை சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையா அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ பாடிஸை வந்து அவங்க சரண்டர் பண்ணும்போது இங்கே என்னெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே எல்லாருமே வந்து பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், மதர், அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அல்லேலூயா. லேண்டு கூட ஆண்டவர் வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோசப் கான் வந்து எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வருவோம். வாட் எவர் இஸ் இன் த வேர்ட், வார்த்தையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே எனக்கு சொந்தம். அல்லேலூயா. 19 வசனத்தை வாசிப்போம்.
நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள்.
நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம். தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு. ஆங்கில பைபிள்ல we and our land will be servants unto Pharaoh. பார்வோனுக்கு வேலைக்காரர்கள் போல இருப்போம் சொல்றாங்க. ஆதீனம்னா அது பவர் அண்ட் அத்தாரிட்டியை குறிக்கிறது. அப்போ பார்வோனுடைய கண்ட்ரோல்ல நாங்க இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல் சரண்டர் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு எங்களுடைய டிசைட் அந்த வில் எதுபடி நாங்க எதுவுமே செய்ய போறது இல்ல. பார்வோனுக்கு ஃபுல் கண்ட்ரோலா நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, டு பிரேக் யூ டவுன் அன்டில் யூ சே ஐ ஆம் யுவர் சர்வன்ட். அப்ப ஆண்டவர் எதுக்கு ஃபெமைன் அனுப்புறாரு, எதுக்கு ஹங்கர் அனுப்புறாரு? நாங்க உங்களுடைய வேலைக்காரங்க. காலையில பாஸ்டர் பிரசங்கத்தில் என்ன சொன்னாரு? ஐ ஆம் எ பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நான் வந்து பவுல் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிறேன். அப்படின்னா என்னுடைய இஷ்டப்படி நான் எதுவுமே செய்ய முடியாது. ஐ ஆம் பவுண்ட் பை த வேர்ட். ஹல்லேலூயா. அதுதான் இவங்க சர்வன்ட்ஸ் சொன்னா இவங்க ஃபுல் கண்ட்ரோல்ல வராங்க. ஃபாரோனோட கண்ட்ரோலுக்கு முழுசுமா தங்களை வந்து ஒப்பு கொடுத்துறாங்க. அதனால நாங்களும் எங்களுடைய நிலங்களும் வந்து உமக்கு சொந்தம் சொல்லும்போது, அதுதான் அந்த பிரெட் கேன் ப்ரொடியூஸ் எனிதிங். ஜோசப் கான் வந்து அதோட வேல்யூவை நீங்க பாருங்க. பஞ்சகாலத்துல நீங்க போயிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கணும், ரெண்டு ஹார்சஸ் வாங்கணும்னா நானே பஞ்சத்துல சாகுறேன் அவன் சொல்லுவான். என்கிட்ட பிரெட் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களா அவன் என்ன சொல்லுவான்? முதல்ல கொடு அப்படினு கேட்பான். ஹல்லேலூயா. அந்த பிரெட் பஞ்சத்துல தான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். கொரோனா டைம் இருக்கும்போது நீங்க ஸ்டோர்ஸ் வாங்கலாம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பிரெட் தான் வந்து அங்க இம்பார்ட்டன்ட். பிரெட் இருந்தா பஞ்சத்தை மேற்கொள்ளலாம். அதுவும் அந்த பிரெட் எப்படியாப்பட்ட பிரெட், நம்ம கொடுத்தது sand of the sea without number. hallelujah. அதுதான் இப்ப லாஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பார்வோனுக்கு அடிமைகள், servants. இந்த டைம் இல்ல, நம்ம வசன வாசிக்கிறதுக்கலாம். இந்த younger son என்ன சொல்றான், அவங்க அப்பா கிட்ட போறதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் போயிட்டு அங்க servants நல்லா சாப்பிடுறாங்க. அப்பா கிட்ட போய் என்ன சொல்றான், நான் மகனா இருக்கிறதுக்கு எனக்கு பாத்திரவான் கிடையாது, உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாய் அப்படின்ற வேர்டு வந்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து அவனை ஸ்டாப் பண்ணும்போது அவன் வந்து என்ன லாஸ்டா அவன் எந்த ஸ்டேஜுக்கு வரான், ஃபுல் சரண்டர் பண்ணுறான். அவன் வந்து நான் சன்ஷிப்பே அவன் கிளைம் பண்ணல, நான் வந்து ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிறேன்னும் போது கம்ப்ளீட்டாக அவன் ஃபாதர் கிட்ட ரெஸ்டோர் ஆகிடுறான். ஹல்லேலூயா. அப்புறம் அவனுக்கு வந்து உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, மோதிரத்தை போடுங்க, அவனுக்கு வந்து காலுக்கு செருப்பு கொடுங்கன்னா ஃபாதர் அவனை சன்னாக தான் ட்ரீட் பண்ண போகிறாரு, ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஜீசஸ் கிரைஸ்ட் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, நமக்கு எல்லாம் கிடைச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு பெருமை அடிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ இந்த பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ ஒரு எகிப்தியனை பார்த்து அவன் கேட்டா, இந்த கார் யாருது? பார்வோன்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்வோன் கிட்ட வந்து அது எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பிரெட்டை வாங்கியிருக்காங்க. நீ வீடு வாசிக்கிறிய, அது யாருது? பார்வோன்து. அப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு பெருமை அடிச்சிக்க முடியாது. ஆ, எனக்கு பற்றியா எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எனக்கு பற்றியா எவ்வளோ பெரிய கார் இருக்குன்னு அவன் சொல்லுவான். அது உண்டு, உன்கிட்ட இருக்கிறதும் பார் வந்து தான், என்கிட்ட இருக்கிறதும் பார் வந்து தான். அதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமையாக நடந்துக்கலாம். எதுக்கு? ஹல்லேலூயா. இந்த மென்டாலிட்டி நமக்கு வர்றது தான் ஜீசஸ் கிரைஸ்ட் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் அவருக்காக வாழும்படி கொடுக்கும்போது ஃபுல் சரண்டர், அதான் சர்வன்ட். அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து ரெடாம்ஷனாக இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த ஹங்கரை வந்து கொண்டு வருகிறார். அதுதான் நம்ம அந்த சீக்ரெட்டை பார்க்குறோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ரூத்தின் சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஸ்டோரி ஆஃப் ரெடாம்ஷனாக இருக்கிறது. நிறைய போர்ஷனை நம்ம ஒமிட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 1:1 அவங்க வந்து தேசத்தில், அதாவது ஷார்ட்டாக சொல்கிறேன், ரூத் வந்து நகோமி, அந்த நகோமியோட ஃபேமிலி வந்து இஸ்ரவேல் பெத்லகேம் ஜூடாலேருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு அந்த ட்ரபிளுக்கு காரணம் என்ன? ஃபெமைன், பஞ்சம். அப்போது அவங்க போகும்பொழுது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு அவட ஹஸ்பண்டு சில்ட்ரன்லாம் மறித்து போகும்போது ரூத்தும் வந்து கிளம்பி இவங்க வரும்போது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை, அந்த மோசமான சூழ்நிலை, அது ஒரு ஃபெமைன் மாதிரி. அப்போ இங்கே வரும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார் அப்படின்னு கேள்விப்படும்போது தான் அவங்க ரிட்டர்ன் வராங்க. ஸோ இவங்க வந்து பெத்லகேம் ஜூடாலேருந்து அங்கே போகிறாங்க. அதுக்காக நம்ம என்ன பார்க்குறோன்னா அவங்க வந்து யார்? ட்ரைப் ஆஃப் ஜூடா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சந்ததியில் தான் வரணும், லீனியேஜ் ஆஃப் கிரைஸ்ட். அது ஏன் யூதா கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஃபேமிலி போகணும் பஞ்சத்தில்? பெத்லகேம் ஜூடாலேருந்து அங்கே அவங்க ஏன் போகணும்? ஏன்னா ஜூடா தான் கேன் மேரி எ ஜென்டைல் உமன். ஆதியாம் 38 அவன் போய் அந்த கானானிய ஸ்திரியை மேரேஜ் பண்ணான்னு போட்டிருக்கு. ஜூடா தான் வந்து ஜென்டைல் உமனை மேரேஜ் பண்ண முடியும். ஏன்னா செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு போட்டிருக்கு. ஸ்கெப்டர், அதான் வந்து ஸ்கெப்டர்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு பவர் இருக்கிறது. ஈ கேன் பிரேக் அ லா. அவன் வந்து ஒரு சட்டத்தை அவனால் மாற்ற முடியும். அது என்ன மிஸ்ட்ரி அங்கே இருக்குதுன்னா, அப்போ கேனனைட் உமனை மேரேஜ் பண்ணுறான், செங்கோல் அவங்ககிட்ட இருக்குது. எஸ்ஆர் ராஜாத்தி ராஜா கிட்டே போகும்போது 30 நாள் யாருமே வந்து அழைக்கப்படலை, கூப்பிடாமல் ராஜா கிட்டே யாருமே போகக்கூடாது, ஈவன் த குயின். அப்படி போனால் அவர் வந்து பொற்செங்கோலை நீட்டணும், நீட்டலைன்னா சாகணும். அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ராணி வந்திருக்கிறான்னு சொல்கிறதுனால பொற்செங்கோலை நீட்டும்போது கிரேஸ் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ராஜா அந்த லாவை வந்து அவர் பிரேக் பண்ணுறாரு. எதுக்காக? தன்னுடைய மனைவிக்காக. அப்போது இந்த யூதா வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து ஏன் அங்கே போகிறாங்க, எலிமலேக்கு ஃபேமிலி தான் போகிறாங்க. அப்போ ரூத் வந்து போவாசை மேரேஜ் பண்ணும்போது தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே வர்றாரு. அப்போது இவங்க ஏன் அந்த ஜூடா ஃபேமிலி ஏன் போகணும், அதான் அந்த மிஸ்ட்ரி. மோவாபிய பெண்ணாக இருக்கிறா இந்த ரூத்து. 10ஆம் தலைமுறையிலும் அவங்க வந்து இஸ்ரவேல் சபைக்கு உட்படலாகாது. அப்போது அவங்க வந்து அந்த லாவை பிரேக் பண்ணணும்னா அங்கே வந்து செங்கோல் யார்கிட்ட இருக்குது, ஜூடா கிட்ட தான் இருக்குது. அதனால தான் இந்த ஃபேமிலி வந்து பெத்லகேம் ஜூடாலேருந்து அவங்க பஞ்சம் வரும்போது மோவாபுக்கு போகிறாங்க. ஏன்னாங்கிற ரூத் வந்து ரெடீம் பண்ணப்படணும். அல்லேலூயா. இப்போ அந்த சூழ்நிலை வந்து இங்கே வரும்பொழுது அந்த ஃபெமைனால் என்ன ஆகுது, ரூத்துக்கு ரெடாம்ஷன் வருது, நஹோமிக்கு ரெடாம்ஷன் வருது. அல்லேலூயா. பே லார்ட்ஸ் ரைடர் ஃபெமைனில் போகும்போது பிரைடுக்கும் ரெடாம்ஷன் வருது, 144,000 ரெடாம்ஷன் வரப்போகுது. அல்லேலூயா. ஸோ ஜூடா வந்து அங்கே வந்து அந்த ட்ரைப்லேருந்து ஏன் போகிறாங்கன்னா அவங்க வந்து தே கேன் பிரேக் த லா. எப்படி அது, அது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக இருக்கிறது. அந்த அகாசியரு ராஜா என்ன செய்கிறான், அதே தான் ஏசு கிறிஸ்து வந்து அவர் வந்து யூதா கோத்திரத்து சிங்கமாக இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம வந்து அவருக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். நம்ம வந்து இஸ்ரேவேலின் காணி ஆட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, நம்மளை ஜீசஸ் கிரைஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது. ஆனால் அவர் மாம்சத்தில் வந்து என்ன பண்ணார், நியாயப்பிரமாணத்தை ஒழித்து கிருபையை கொண்டு வந்தார். ஏன்னா அப்போ தான் நம்ம வர முடியும். அல்லேலூயா. ஸோ ஜூடா அந்த ட்ரைபுக்கு செங்கோல் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தான் வீட்டோ பவர் இருக்குது. வீட்டோ பவர்னா ஐக்கிய நாட்டு சபையில் 5 பிரதானமான நேஷன்ஸ்க்கு வீட்டோ பவர் உண்டு. டோட்டலாக 15 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. அந்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா, லண்டன், இது கிரேட் பிரிட்டன் இவங்களுக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு ஆலோசனை, ஒரு டெசிஷனை எடுக்கணும்னா அந்த 5 பேரில் ஒருத்தர் கூட ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னால் கூட அதை பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் அடிஷ்னலாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வார்லாம் ஏன் யூஎனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா அவங்க வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த ரீசன் இருக்குது, இதனால் பண்ணுவோம், அதனால் பண்ணுவோம். யூஎன் ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் ஜூடா அங்கே பண்ணுறான். அல்லேலூயா. அவன் கேனனைட் உமனை மேரேஜ் பண்ணுறான். அது ஜென்டைலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த எஸ்ஆர் ராஜாத்துக்கு அவன் செங்கோலை நீட்டும் போது அந்த 30 நாள் அளவும் ராஜா கூப்பிடாமல் போகக்கூடாதுன்னா தன்னுடைய குயின்காக அதை செய்கிறான். அதே போல் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து கிருபையை கொண்டு வந்து நம்ம மேரேஜ் பண்ணுறாரு. அதே போல் தான் 144,000 வந்து ரெடீம் பண்ண பட போகிறாங்க. அல்லேலூயா. ஸோ அந்த ரெடெம்ஷன் எப்படி வருது, அந்த ஃபெமைனால் வருது. அல்லேலூயா. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஜோசஃபோட கான் என்னெல்லாம் கொடுக்கும், மணி கொண்டு வரும், கேட்டில்ஸ் கொண்டு வரும், ஹியூமன் பீயிங்ஸ் கொண்டு வரும், லேண்ட் கொண்டு வரும். அதில் எப்படி இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸு. பிரதர் பெனாம் மேலே த தேர்ட் புல் அந்த அனாயின்ட்டிங் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் ஆட்டிலே டம்யார் மேலே வரும்பொழுது அவங்களுக்கு பிரதர் பெனாம் என்ன சொல்கிறாரு, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்னது, உங்களுக்கு வந்து புவராக இருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் பணம் கேட்டாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் மணி. அதுக்கப்புறம் ஹெடித் வந்து சுகவீனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹீலிங் கேட்டால் கிடைக்கும், உங்கள் பேரண்ட்ஸ் ஓல்டாக இருக்கிறாங்க, எதுனாலும் கிடைக்கும். அதுதான் ஜோசப் கான். அல்லேலூயா. அதுதான் அந்த தேர்ட் புல் வரும்போது அவங்களுக்கு எதுனாலும் கிடைக்கும் சொல்லும்போது நம்ம ஜோசப் கான் மட்டும் நம்ம கிட்டே இருந்தால் இந்த பஞ்சகாலத்தில் நேச்சுரல் பிளஸ்ஸிங்கும் நம்ம பெறலாம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கும் நம்ம பெறலாம், கர்த்தரையும் நம்ம சந்திக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி. அந்த ஜோசப் கிட்டே வந்து பிரெட்டு எங்களுக்கு தாரோன் ஃபாரோன் கிட்டே கேட்டாங்க ஆண்டவரே. அதன் பின்பு விதை தானியத்தை கேட்டார்கள். நீர் எங்களுக்கு பிரெட்டையும் கொடுக்குறீர், சீடையும் கொடுக்குறீர். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையும் கொடுக்குறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷனையும் கொடுக்குறீர். நீர் கொடுக்குற சீட் அது வந்து ஆண்டவரே, அது ஒரு ஸ்போக்கன் வேர்ட் இஸ் த ஒரிஜினல் சீட் ஆண்டவரே. அந்த சீடை கொடுக்கும்பொழுது பஞ்சகாலத்தில் நாங்கள் என்ன சொன்னாலும் நீர் அதை செய்வீர் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட தேவன்களுக்கு இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லோரும் இந்த கேட்டதான வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம அவர் வார்த்தையினால் நமக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் உண்டு. அவர் வார்த்தையினால் நமக்கு பயம் இல்லை. இந்த பேல் ஹார்ஸ் ரைடருக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் வார்த்தையினால் நமக்கு வந்து மரணம், அந்த டெத் கே நாட் ஓவர் கம் மீ, அதை வந்து மறிக்க முடியாது. பேல் வார்ட்ஸ் வந்து டெத்தாக இருக்குது, அதை நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவர் வார்த்தையினால் நமக்கு ஐஸ்வர்யம், மணி உண்டு. அவர் வார்த்தையினால் நமக்கு சுகம் உண்டு, ஹீலிங் உண்டு. அவர் வார்த்தையினால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆபிரகாமுடைய சந்ததி காண்டவர் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்னு சொல்லியிருக்கிறார். யோசுவா காலேப் வந்து அந்த ஜனங்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லும்போது அது பிரெட் ஆவாங்க, அதாவது அவங்கள மேற்கொள்ளுவோம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா ப்ராமிஸும் இருக்குது. கருத்த உணர்வுலாம் அந்த கோரஸை நம்ம பாடும்போது கர்த்தரை ஆராதிப்போம். அவர் வார்த்தையால் பயமில்லை எண்ணிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் நான் மீட்பை பெற்றேன்.
வானத்தை பூமியை உண்டாக்கிற சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைனால எங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் உண்டு. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ரெடாம்ஷனை கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டதான வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக, அது எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் ஆண்டவரே. இந்த ஜோசப் கான் எப்படி எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுமோ, இந்த பஞ்ச நேரத்தில் கர்த்தாவே உலகத்தில் ஆண்டவரே மோசமான சூழ்நிலை இருந்தாலும் எங்களுக்கு எப்பொழுதுமே நீ சூப்பர் நேச்சுரல் எக்கானமியை தருகிறவராக இருக்கிறீர். ஏனென்றால் ஜோசப் கான் எங்ககிட்ட இருக்கிறது, ஹிடன் ட்ரூத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதனால் உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகளை தந்து சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்யும். சுகவீனமாக இருக்கிற எல்லாரையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருமையான சொன் பிரசாதை நீர் விடுதலையாக்கும். அந்த நெகமி அந்த சாமுவேலனுடைய டாட்டர் அந்த டைஃபாய்டு ஃபீவர் இருக்கிற சகோதரியை விடுதலையாக்கும். இன்னும் யார் யாருக்காக நாங்கள் ஹீலிங்காக ஜெபித்தோமோ எல்லாரையுமே இயேசு கிறிஸ்து நாமத்திலே விடுதலையாக்கி நீர் சாட்சியாக நிறுத்த போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி நேரத்தில் எங்களோடு கூட இருக்கும் ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.